Hi guys, welcome back. இது சீசன் ஒன் எபிசோட் ஃபோர். நான் தான் உங்கள் பிளிங் பிளிங் பாய் யூஜீன். சரி, இந்த எபிசோடில் என்ன பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது, அதெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி ஹாப்பி நியூ இயர் 2021. ஓகே, இப்போது இந்த எபிசோடில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கார்ட்டூன்ஸ் அனிமேஷன் அண்ட் அனிமே. இதை ஃபஸ்ட்டு ஹாஃபில் பார்த்துட்டு செகண்ட் ஹாஃபில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டாப் ஃபைவ் பெஸ்ட் அனிமேஸ் டு பிகின் வித். ஏன்னா இப்போ நிறையா பேர் அனிமேக்கு புதுசாக இருப்பீங்க, ஸோ அவங்களுக்கெல்லாம் பெஸ்ட்டு டாப் ஃபைவ் அனிமேஸை வந்து, அதாவது ஸ்டார்டர் பேக் மாதிரி எத்தனையோ நல்ல அனிமேஸ்லாம் இருக்குது. ஸோ வந்து பெஸ்ட்டு டாப் ஃபைவ் அனிமே அப்படிங்கிறது என்னன்றதை பார்த்துட்டு, அதே மாதிரி பெஸ்ட்டு டாப் ஃபைவ் கார்ட்டூன், மை ஃபேவரட் கார்ட்டூனையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா, இதுக்கப்புறமேட்டு ஒரு கிராஸ் ஓவர் எபிசோட் வரப்போகுது. அதில் வந்து 90s கார்ட்டூன் வர்சஸ் 2K கார்ட்டூன்ஸ் அப்படின்றத பற்றி நம்ம பேச போகிறோம். அதன் ஃபுல் அண்ட் ஃபுல் கார்ட்டூனை பற்றி இருக்க போது, இந்த அனிமே வந்து இது வந்து ஒரு பர்டிகுலராக அனிமே ஃபோக்கஸ் பண்ணி இருக்க போகுது. ஸோ எபிசோட் கொடுப்பலாமா? ஓகே கைஸ், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எபிசோட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் சொல்கிறேன், இந்த விஷயம் நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரிஞ்சிருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருந்ததுன்னா வெல் அண்ட் ஃபைன். ஆனால் இன்னமும் 2021லேயுமே நிறைய பேர்த்துக்கு ஒன்றுமே தெரியல இதை பற்றி. அதனால தான் அவங்களுக்காகவே இந்த ஸ்பெஷல் எபிசோட். இதை பற்றி நான் ஆக்சுவலாக சொல்லணுங்கிறது என்னுடைய ரொம்ப நாள் ஆசை. ஸோ இதுக்கப்புறம் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் இன்னும் ப்ரோ லெவல், இப்போ வந்து பிகினர்ஸுக்கு, அடுத்தது வந்து இன்டர்மீடியட்ஸு, ப்ரோஸு, எல்லாத்துக்குமே நம்ம வந்து அடுத்தடுத்த எபிசோட் பண்ணலாம். இப்போ வந்து இது பிகினர்ஸ் எபிசோட்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கொசரம் சில டேர்ம்ஸ்லாம் ஃபஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாமே. ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கார்ட்டூன் அனிமே அண்ட் அனிமேஷன். ஸோ இதை பற்றி பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கு தெரியும் இல்லையா, மொத்தம் லைவ் ஆக்ஷன் அப்படின்றது ஒன்று இருக்குது. லைவ் ஆக்ஷன்னா ஜென்ரலாக நம்ம பார்க்குற எல்லா வகையான படங்களுமே லைவ் ஆக்ஷன் தான். தமிழ் படம்லேருந்து ஹாலிவுட் படத்துலேருந்து எல்லாமே லைவ் ஆக்ஷன் தான் சொல்லுவாங்க. ஸோ மனுஷங்கள்லாம் சேர்ந்து நடித்தா அது வந்து லைவ் ஆக்ஷன் மூவி. ஓகேவா, சிம்பிளாக ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா அதுதான். ஸோ அனிமேஷன் அப்படின்னு வந்துச்சுனாலே இதில் தான் வந்து நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. அனிமேஷன் அப்படிங்கிறது கையால் வரையப்பட்டதோ இல்லை கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டட் இமேஜோ, ஹியூமன் வரைஞ்சதோ இல்லை கம்ப்யூட்டரில் ஹியூமன் வரைஞ்சதோ, எதுலேயும் ஒன்று அதில் ஹியூமன் டச் இருக்கும். ஓகேவா, அதில் கம்ப்யூட்டரில் வரையப்பட்டதோ ஏதோ ஒன்று, அந்த கம்ப்யூட்டர் இமேஜை நம்ம அனிமேட் பண்ணுறதில்ல, நகர்த்துறோம் இல்லையா, அனிமேஷன் பண்ணும்போது ஒரு புது ஆப்ஜெக்டை நாமளே உருவாக்கி கொண்டு வந்தால் அதுக்கு பேர் அனிமேஷன். இதில் என்ன மேட்ருன்னா, இப்போது கார்ட்டூன் எடுத்துக்கோங்களேன், கார்ட்டூன் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு அனிமேஷன் ஸ்டைல் அப்படின்னு சொல்லலாம். கார்ட்டூன் நெட்ஒர்க் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான சைல்டுஹுட் சேனலாக இருக்கும். இப்போ அது ரொம்ப கிரிஞ்சாக இருக்குது. நம்ம 90s சூப்பராக இருந்தது. இன்னும் 90s அண்ட் ஏர்லி 2Ks வரைக்குமே கார்ட்டூன் நெட்ஒர்க் வாஸ் என்ன சொல்கிறது, சூப்பராக இருந்தது. 2008, 2009, 2010 வரைக்குமே கார்ட்டூன் நெட்ஒர்க் சூப்பராக தான் இருந்தது. அதுக்கப்புறம் பைத்தியம் பிடிச்ச பாட்டி இன்றைக்கி 94 மாதிரி அப்படின்னு சொல்லி மாறிக்கிச்சு. அது அப்புறம் பார்க்கலாம், அது பின்னாடி ஒரு நாள் மன வருத்தது கூடிய எபிசோட். ஸோ கார்ட்டூன்கிறது என்னென்னா, அமெரிக்கன் அண்ட் வெஸ்டர்ன் ஸ்டைலில் வரையக்கூடிய கார்ட்டூன்ஸ் எல்லாமே, அனிமேஷன் எல்லாமே கார்ட்டூன்ஸ் தான். நம்ம இந்தியாவில் பண்ணுறது எல்லாமே கார்ட்டூன்ஸ் தான். அந்த ரோல் நம்பர் 21, இது போன சோட்டா பீமு, இதெல்லாமே வந்து கார்ட்டூனில் தான் வரும். இன்னும் சில பெஸ்ட்டு கார்ட்டூன் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, 90s பார்த்திங்கன்னா ஸ்வாட் கேட்ஸ்ன்னு ஒன்று வரும், ஸ்வாட் கேட்ஸ் த ரேடிக்கல் ஸ்குவாட்ரன் அப்படின்னு வரும். யாருக்காவது இந்த கார்ட்டூன் தெரியலன்னா தயவு செஞ்சு போய் நெட்டில் அடித்து ஸ்வாட் கேட்ஸ் த ரேடிக்கல் ஸ்குவாட்ரன் அப்படின்னு அடிச்சிங்கன்னா வரும். ஸ்வாட் கேட்ஸுக்கு கேட்டுக்கு வந்து கே போடுங்க, சி போடாதீங்க. ஓகேவா, ஸ்வாட் கேட்ஸ் KATS, ஸ்வாட் கேட்ஸ் த ரேடிக்கல் ஸ்குவாட்ரன் இப்படி போட்டிங்கன்னா வரும். வேறு லெவலில் ஒரு கார்ட்டூன் இருக்கும், த லயன் கிங், டிமோன் அண்ட் பும்பா. இப்போ இருக்கிற ஜானி டெஸ்ட்னு ஒன்று இருக்குது. இப்போது நான் உண்மையாலே சீரியஸாகவே சொல்கிறேன், நம்மளுடைய இப்போ உங்களுக்கு எவ்வளோ தான் ஒர்க்கில் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் சரி, உங்களை ஃபேமிலியில் எவ்வளோ ஏதோ ஒரு விதத்தில் ஸ்ட்ரெஸ் இருந்தால் நீங்கள் ஸ்ட்ரெஸ் பஸ்டர்ஸ் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, சில பேர் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறதுனால அது மாதிரி நிறைய ஸ்ட்ரெஸ் பஸ்டர்ஸ் இருக்கும் இல்லையா. பெஸ்ட்டு செல்ஃப் பஸ்டர் எது தெரியுமா, ஸ்ட்ரெஸ் பஸ்டர் எது தெரியுமா, ஜானி டெஸ்ட்னு ஒரு கார்ட்டூன் இருக்குது. தயவு செஞ்சு அந்த கார்ட்டூனை தமிழ் டப்பிங்கில் யூடியூப்பில் இருக்குது, போய் பாருங்கள். நான் உட்காந்து பிஞ்சு வாட்ச் பண்ணிகிட்டு இருப்பேன், திருப்பியும் ரிப்பீட்டாக இருக்கும். சூப்பராக இருக்கும், அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம அடுத்தது நம்ம கிக் பட்டோஸ்கி சபர்பன் டேர் டெவில் கிக் பட்டோஸ்கிலாம் வந்து செம்மையான ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர்ஸ். இப்போது நிறைய பேருக்கு ஒரு மிஸ் பெர்செப்ஷன் ஒன்று இருக்குது, கார்ட்டூன் வந்து குழந்தைங்க தான் பார்க்கணும், எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்கி நீ எல்லாம் கார்ட்டூன் பார்க்கலாமா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ அது ஏன் இப்படி இருக்குன்னு தெரியலை. குழந்தை கூட தான், குழந்தை வந்து ட்ரெஸ் போடுது, அதுக்கு நான் வந்து ட்ரெஸ் போடாமல் இருக்க முடியுமா? என்னையா லூஸ் மாதிரி இருக்கிறேன். குழந்தை போகிற ட்ரெஸ்ஸை நான் போட முடியாது. அதே மாதிரி குழந்தை பார்க்குற கார்ட்டூன் நான் பார்க்க முடியாது. எனக்குன்னு சில கார்ட்டூன்ஸ் இருக்குது, அதை நான் பார்ப்பேன். ஸோ அது மாதிரி தான் இது வந்து நிறைய பேத்துக்கு சொல்லி புரியலாம் வைக்க முடியாது. ஸோ உங்கள் பேரண்ட்ஸ் வந்து நீ என்னோட எருமை கடா மாதிரி வளர்ந்துருக்க, நீ வந்து ஏன் கார்ட்டூன் பார்க்குறனெலாம் கேட்பாங்க. அதெல்லாம் வந்து இறைவன் கொடுத்த ரெண்டு காதல் இருக்குல்ல, அதனால் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருக்கேன். ஸோ இப்போ வந்து அனிமேஷன் ஸ்டைலில் கார்ட்டூன் பார்த்துட்டோம் இல்லையா. இப்போது அனிமேஷன், இப்போது இந்த அனிமேஷன் சொல்கிறேன் இல்லையா, கார்ட்டூனை தாண்டி சில அனிமேஷன்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த லைவ் ஆக்ஷன் மூவிஸ்லேயே அனிமேஷன் கொண்டு வர்றது, லைவ் ஆக்ஷன் அனிமேஷன் அப்படின்னு அதுக்கு பேர். இது வந்து ஷார்ட்டாக அனிமேஷன் சொல்லுவாங்க. இப்போது லைவ் ஆக்ஷன் அனிமேஷன் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால ஷார்ட்டாக அனிமேஷன் மூவிஸ்னு சொல்லுவாங்க. இது எது அப்படின்னா, இந்த ஸ்டூவர்ட் லிட்டிலு, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இப்போ ஸ்மர்ஃப்ஸ்னு ஒரு படம் வந்துச்சு, நம்ம தலைவி கேட்டி பேரி கூட ஸ்மர்ஃபடுங்கிற கேரக்டருக்கு வாய்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸ்மர்ஃப்ஸ், இந்த ஸ்மர்ஃப்ஸ் 1-2 இதெல்லாம் 2012-2014 டைமில் வந்தது. அது இப்போ ரீசெண்டாக வந்து சானிக் தி ஹெட்ஜ்ஹாக்கு, இந்த மூவிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைவ் ஆக்ஷன் மூவிக்குள்ளே ஒரு பர்டிகுலரான ஒரு கேரக்டரை மட்டும், இல்லை ஒரு பர்டிகுலரான கேரக்டர்ஸை மட்டும் அனிமேஷன் பண்ணி கொண்டு போகிறது வந்து லைவ் ஆக்ஷன் அனிமேஷன் ஆர் அனிமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு மேலே இன்னும் ஒன்று இருக்குது, அதுக்கு பேர் அனிமே. சில பேர் அனிம் அப்படிம்பாங்க, அது வந்து தப்பான ப்ரொனன்சியேஷன், அனிமி கிடையாது, அனிமே அப்படின்னு சொல்லணும். இதுக்கான ப்ராப்பர் ஸ்பெல்லிங் வந்து ANIME, ANIME, அனிமே, ஓகேவா. இது வந்து அனிமேன்னு சொல்லணும். இது என்ன அப்படின்னா, ஜப்பான் நாட்டில் தயாரிக்கப்படக்கூடிய அனிமேஷன். எப்படி நம்மெல்லாம் அனிமேஷன் பண்ண ட்ராயிங் பண்ணி ஒன்று பண்ணோம்னா அது கார்ட்டூன் சொல்கிறோம். ஆனால் இதே கார்ட்டூனை ஜப்பான்காரன் அவனோட ஸ்டைலில் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு பேர் அனிமே, கார்ட்டூன் கிடையாது. ஏன்னா அவனுடைய ஆர்ட் ஒர்க் ஸ்டைல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவனோட வே ஆஃப் ட்ராயிங் வேறு மாதிரி இருக்கும், எல்லாமே வே ஆஃப் அனிமேஷனும் வேறு மாதிரி இருக்கும், ட்ராயிங் வேறு மாதிரி இருக்கும், அது அனிமேஷன் பண்ணுற விதமும் வேறு மாதிரி இருக்கும். இப்போ அந்த 2D அனிமேஷன் சொல்லுவாங்களே, அந்த 2D அனிமேஷன்றதே வேறு மாதிரி அவன் பண்ணுவான். ஸோ அதனால தான் அது வந்து பேர் அனிமே அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ அனிமே அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலரான ஒரு ஜான்ரா. அனிமேக்கு ஃபேன்ஸாக இருக்கிறவங்களை எல்லாத்தையும் ஒட்டாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடா அது ஒட்டாக்குன்னு கெட்ட வார்த்தைன்னு சொல்லி நினைக்காதீங்க, ஒட்டாக்கு. இது என்னன்னா அனிமே அண்ட் மாங்கா, மாங்கா அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ வந்து இப்போ நம்ம டிசி மார்வல் காமிக்ஸ்லாம் படிக்கிறோம் இல்லையா, அந்த கதையெல்லாம் இப்போ வந்து நம்ம மூவி பார்க்குறோம். ஸோ மூவியை அது பரிணமிக்கிறதுக்கு முன்னாடி காமிக்ஸாக தான் இருந்தது. காமிக்காக இருந்த ஸ்டோரியை அனிமேஷன் கார்ட்டூனாக வரைஞ்சி அதை மூவியாக ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் லைவ் ஆக்ஷன் மூவியாக அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. டேரெக்டாக ஒன்றும் வந்து அவெஞ்சர்ஸ் இதெல்லாம் வந்துடுறதில்லை. இப்போ மார்வல்லையும் டிசிலையும் பார்த்தீங்கன்னா டிசி அனிமேட்டட் யூனிவர்ஸ்னு தனியாக ஒன்று இருக்குது, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் எபிசோடில். ஸோ அதே மாதிரி இப்போயும் ஒன்று இருக்குது, அது வந்து அனிமே காமிக்ஸ்லேருந்து ஆரம்பித்து கார்ட்டூனுக்கு போய் கார்ட்டூன்லேருந்து லைவ் ஆக்ஷனுக்கு வந்தது. இது மாதிரி இப்போ ஜப்பானில் வந்து காமிக்குக்கு பதிலாக மாங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. மாங்காங்கிறது என்னென்னா காமிக் மாதிரியே தான் இருக்கும், ஆனால் ஃபுல்லாக பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும், பென்சில் ட்ராயிங்ஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் பென்சில் ட்ராயிங்ஸ் தான் இருக்கும். அதோடைய ஆர்ட் ஒர்க்கே வேறு மாதிரி இருக்கும், பக்காவாக இருக்கும். அங்கிருந்து அதை வந்து அனிமே அப்படிங்கிறதுக்கு கொண்டு வர்றது தான் இந்த அனிமே. அங்கிருந்து கார்ட்டூன் மாதிரி கொண்டு வர்றது தான் அனிமே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கேருந்து அந்த மூவிக்கு கொண்டு வரதுங்கிறது ஜப்பான்காரங்களுக்கு நிறைய பேத்துக்கு பிடிக்கல, லைவ் ஆக்ஷன் வந்து கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஏன்னா அதில் நான் அனிமேங்கிறதே மோஸ்ட்லி ஃபேண்டசி எலிமெண்ட் உள்ளே இருக்கும். இப்படி கார்ட்டூனில் ஒரு ஃபேண்டசி எலிமெண்ட் இருக்கும், அதேமாதிரி அனிமேலேயும் ஒரு ஃபேண்டசி எலிமெண்ட் இருக்கும். ஸோ ரியாலிட்டி பேஸ்டு அனிமேஸும் இருக்குது, பட் ஃபேண்டசி தான் மோஸ்ட்லி இருக்குது. ஸோ வந்து அதை வந்து மோஸ்ட்லி லைவ் ஆக்ஷனுக்கு அடாப்ட் பண்ண முயற்சி செஞ்சாங்க ஹாலிவுட்டில், எல்லாமே டிசாஸ்டர். இப்போது அவதார் த லாஸ்ட் ஏர்பெண்டர் அப்படின்னு ஒன்று பார்த்துருப்பீங்க இல்லையா, அது வந்து கார்ட்டூன் கிடையாது, அனிமே. அனிமேவை தான் இவனுக்கு லைவ் ஆக்ஷனாக பண்ணி சொதப்பிக்கிச்சு. நாசமாக போச்சு. அப்புறம் இந்த ட்ராகன் பால் எவல்யூஷன் ஒரு படம், அது என்ன என்ன கருமத்துக்கு எடுத்தானுங்கனே தெரில. 20th century ஃபாக்ஸுக்கு அது ஒரு கரும்புலி செம்மொழி குத்தின மாதிரி ஆகிப்போச்சு அந்த படம் ட்ராகன் பால் எவல்யூஷன். ஐயோப்பா சாமி வேறு லெவல் கிரிஞ்சு. ட்ராகன் பால் ஜின்னு ஒரு அனிமே, ரொம்ப ஃபேமஸான அனிமே, உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். சின்ன வயசுலலாம் நான் வந்து வெறி கொண்ட ட்ராகன் பால்ஸி ஃபேன் வச்சுக்கோங்களேன். 12th பப்ளிக்கு நான் வந்து ஹிஸ்ட்ரி குரூப், 11th 12th ஹிஸ்ட்ரி எக்ஸாம் நாளைக்கு இருக்குது. 12th நான் உட்காந்து ட்ராகன் பால்ஸி பார்த்துட்ருக்கேன். ஐயோ போய் அரை மணி நேரம் பிரேக்கு, நான் ட்ராகன் பால்ஸி எபிசோடு பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் படிச்சுக்கிறேன் அப்படி. ஏன்னா நைட்டு 9:30 போடுவேண்ணா. ஸோ 9:00 to 10:00 ஐயோ ஹிஸ்ட்ரி ஆகுது, ஜாகிரஃபி ஆகுது, ட்ராகன் பால்ஸி அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்படி போச்சு இல்லையா. ஸோ அந்தளவுக்கு வெறி கொண்ட ஒரு ட்ராகன் பால்ஸி ஃபேனாக இருந்தேன். ஆனால் நான் வந்து இந்த ட்ராகன் பால் எவல்யூஷன் படம் வந்தப்போ சென்னைக்கு கஷ்டப்பட்டு வந்து சொந்த ஊர்லேருந்து சென்னைக்கு வந்து ட்ராகன் பால்ஸி கோசரமே சிடி, அப்போலாம் சிடி தான், அந்த வெப்சைட்லாம் இல்லை அப்போலாம். நான் சொல்கிறது வந்து மேபி ஒரு 2012 இருக்கும், 2009 to 2012 அந்த ஏரியா வச்சுக்கோங்களேன், பிஃபோர் 2012. ஸோ அந்த ஏரியாவிலலாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கம்யூனிட்டி வந்து அந்தளவுக்கு பூம் ஆகலை. எல்லார் வீட்லேயும் வந்து பர்ஃபெக்டான இன்டர்நெட் ஸ்பீடும் இல்லை, என்கிட்ட சில கம்ப்யூட்டரே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நான் அப்போலாம் வந்து சிடி தான், டிவிடி பிளேயர் தான் மெயின். கஷ்டப்பட்டு வர கஷ்டப்பட்டு சென்னையில் ஒரு கடையில், பெரிய கடை, அந்த கடையில் வந்து ட்ராகன் பால் எவல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டேன். ட்ராகன் பால் எவல்யூஷன் பிளானட்டேரியம்னு நினைக்கிறேன், சென்னையில் பிளானட்டேரியம் அந்த கடை தான். எத்தனையோ கடையில் ஏறி இறங்கினேன், இல்லைன்ட்டான். பிளானட்டேரியம் வந்து அப்புறம் எனக்கு கடவுள் மாதிரி தெரிஞ்சான். பிளானட்டேரியம்குள்ளே வர ட்ராகன் பால் சிடி இதை எடுத்து பார்த்துட்டேன், மல்டி லாங்குவேஜ் தமிழ் டப்டி இருக்குது அப்படியே மனசில் குள்ள, அப்படியே வந்து பத்தாம் பூச்சிகள் வந்து சிறகடிச்சு பறக்குது. நான் என் காலம் என்னால் நிற்க முடியல அப்படின்ற மாதிரி. அஞ்சான் படத்தில் சி குஞ்சான் சி சாரி அஞ்சான் படத்தில் வர மாதிரி முதல்ல நில்லு அப்புறம் சொல்லுங்கிற மாதிரி நான் இருக்கேன். அந்த அந்த சிடி வந்து 550 ரூபா சிடி, அந்த டிவிடி, அந்த டிவிடியை வந்து 550 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வரேன். சொந்த ஊருக்கு வந்து அது போட்டு பார்க்கணும் ஸோ அப்படின்ற மாதிரி வரேன். அந்த அந்த காரில் வரேன், அந்த சிடி வாங்கிட்டு வரேன். அந்த 3 மணி நேரம் ட்ராவல், அந்த சென்னை டு என் சொந்த ஊர், அந்த சொந்த ஊர் வர வரைக்குமே வந்து அந்த ட்ராகன் பால் ஜி, அந்த ட்ராகன் பால் எவல்யூஷன்ன்றத போஸ்டரை பார்த்துக்கிட்டே வரேன். அந்த 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 டிவிடியில் ஒரு போஸ்டர் போட்டிருப்பாங்கல்ல, அந்த போஸ்டரை பார்த்துக்கிட்டே வரேன். அந்தளவுக்கு ஒரு வெறி கொண்ட ஒரு ஃபேனாக இருந்தேன். வந்தால் கேவலமாக இருந்துச்சு. சரி விடுங்க, அதெல்லாம் பழைய நினைவுகள். நம்ம வந்து வருவோம் பேக் டு த ப்ரெமிஸ், எபிசோடு இதுக்கு வந்துடுவோம், டாபிக் வந்துடுவோம். ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு இந்த அலிட்டா பேட்டில் என்ஜின், யா அலிட்டா பேட்டில் என்ஜின் ஒரு டிசாஸ்டர் கிடையாது. ஏன்னா அதில் சில பெரிய தலைகள்லாம் உள்ளார நுழைஞ்சதுனால. அலிட்டா பேட்டில் என்ஜின் ஒரு அனிமே தான், அந்த அனிமையை வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக கொடுத்துட்டாங்க. பார்ட் 2 இப்படி கொண்டு போக போகிறாங்கிறத மேட்ரு. கஷ்டப்பட்டு ஒரு நல்ல ஒரு அனிமேவுடைய ஹாலிவுட் ரெப்ரசன்டேஷன் கொண்டு வந்துட்டாங்க. இப்போது அலிட்டா பேட்டில் ஏஞ்சலோட சீக்வல்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். என்ன மாதிரி இருக்க போகுதுங்கிறது தெரியலை, பார்க்கணும். இதுக்கு மேலே இன்னொரு டிசாஸ்டர் ஒன்று இருக்குது. நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் சும்மா இல்லாமல் டெத் நோட்னு ஒரு அனிமே, அதான் நான் உங்களுடைய ஃபஸ்ட்டு ரெக்கமெண்டேஷனாக சொல்லலான்ட்டு இருந்தேன். இப்போ நீங்கள் அனிமேக்கு புதுசாக வரீங்க, ஜப்பான் அனிமையை புதுசாக ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா ரெண்டு வகையான விதத்தில் நீங்கள் அதை பார்க்கலாம். ஜாப்பனீஸ் ஆடியோவோட இங்கிலீஷ் சப்டைட்டில் வச்சு நீங்கள் பார்க்கலாம். சில பேருக்கு அதுக்கு வந்து ஒரிஜினலிட்டி இருக்கும் அப்படின்றதுக்கோசரம் அதை பார்ப்பாங்க. நான் வந்து பர்சனலாக இங்கிலீஷ் டப்டு வேர்ஷன் தான் பார்ப்பேன். நமக்கு இந்த காஷி சுவாசி சூ சூ தூ அப்படின்னால நமக்கு பிடிக்காது, டென்ஷன் ஆயிரும், தூக்கி போட்டு உடச்சிட்டு வந்துடுவேன். ஸோ அதனால் வந்து ப்ராப்பரான நமக்கு மண்டையில் புரியக்கூடிய லாங்குவேஜில் தான் நான் பார்ப்பேன். இந்த இந்த ஜிப்ரிஷ்லாம் நமக்கு பேசி, ஏன்னா ஜப்பனீஸ் தெரியாத எல்லாத்துக்குமே அது ஜிப்ரிஷ் தான் இல்லையா. ஜப்பனீஸுங்கிறது ஒரு லாங்குவேஜ், அந்த லாங்குவேஜ் நான் கற்றுக்கிற வரைக்குமே அந்த லாங்குவேஜில் இருக்கிற எல்லாமே எனக்கு வந்து ஜிப்ரிஷாக தான் ஃபீல் ஆகும். எதையுமே ஜிப்ரிஷில் பார்க்க மாட்டேன். ஸோ வந்து எனக்கு இது புரிகிற மாதிரியான லாங்குவேஜில் தான் நான் பார்க்கணும். ஒன்று நான் தமிழில் பார்க்கணும், இல்லைன்னா இங்கிலீஷில் பார்க்கணும். ஸோ எங்கள் டீம் ஒன்று இருக்குது ஃப்யூச்சரில் அனிமையெல்லாம் தமிழில் டப் பண்ணுறதுக்கு, ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் அது என்னன்றதை ஃப்யூச்சர் எபிசோடில் வரும்போது சொல்கிறேன். எங்கள் டீம் இப்போ தான் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு, பார்க்கலாம். ஸோ வந்து ஒன்று நீங்கள் இங்கிலீஷ் டப்பில் பாருங்கள், இல்லைன்னா சப்டைட்டில் வேர்ஷனில் பாருங்கள். இந்த டெத் நோட்டுங்கிற அனிமையை எடுத்துகிட்டு போயிட்டு நெட்ஃப்ளிக்ஸ்காரன் ஹாலிவுட்டில் எடுத்தான், ஹாலிவுட் மூவி எடுத்தான். அதில் வந்து லைட் யாகமேங்கிறது தான் ஹீரோ. அது லைட் டேர்னர் அப்படின்னு சொல்லி வில்லியம் டேர்னர் மாதிரி லைட் டேர்னர் அப்படின்னு வச்சுட்டு பெரிய புலித்தீரில். அதனால் வந்து இவர் பேர் வந்து டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறாங்களாம். அதனால் வந்து யோசிச்சுட்டு எடுத்தாங்க. அது ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர், மிகப்பெரிய டிசாஸ்டர். நம்ம ஊர்லலாம் இதை எடுத்திருந்தாங்கன்னா இப்போ எபிசோடு ப்ரொடியூசர் தலையில் துண்டு போட்டு பனாரல் பார்க்கில் தான் உட்காந்துருக்கணும். அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர் கொண்டு வந்திருந்தாங்க. சரி, இப்போ நம்ம டெத் நோட்டுங்கிற டாபிக் உள்ளே வந்துட்டதுனால ஃபஸ்ட்டு ரெக்கமெண்டேஷன் கன்ஃபார்மாக டெத் நோட்டு தான். அனிமியக்குள்ளே வரணும்னு நினச்சிங்கன்னா ஒரு பெஸ்ட்டு ஸ்டார்டர் பேக்கு. கிட்டத்தட்ட ஒரு 36 எபிசோடு இருக்குது, தாராளமாக நீங்கள் பார்க்கலாம். ஜஸ்ட்டு 20 நிமிஷம் தான் அனிமே எல்லா எபிசோடுமே. ஸோ இங்கிலீஷ் வெப்சீரீஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க, கொரியன் ட்ராமாலாம் பார்க்குறீங்க, கே ட்ராமாலாம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதெல்லாம் 1 மணி நேரம் 45 நிமிஷம்லாம் வரும் இல்லையா. ஸோ இதுக்கு வரும் ஜஸ்ட்டு 20 நிமிஷம் தான் ஒரு எபிசோடு. நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் இதோட ஃபீட்பேக் என்ன, நீங்கள் பார்த்ததுக்கான ஃபீட்பேக் என்னங்கிறத இன்ஸ்டாகிராமில் த பிளிங் பிளிங் பாய் பாட்காஸ்ட் அப்படின்னு அடிச்சிங்கன்னா இதே முகரை வந்து நிற்கும். அதில் வந்து நீங்கள் வந்து கமெண்ட்டுகளையோ இன்னும் போஸ்டில் நான் போடுற போஸ்ட்லேயோ இதுலேயோன்னு நீங்கள் வந்து தெரியப்படுத்தலாம். ஓகேவா, ஃபீட்பேக்கை நீங்கள் சொல்லலாம். நான் டெத் நோட் நீங்கள் சொல்லி தான் பார்த்தேன், எப்படி இருந்தது அதெல்லாம் நீங்கள் வந்து சொல்லுங்கள். நான் வந்து கேட்குறேன் அடுத்த அனிமே என்ன பார்க்குறது ரெக்கமெண்டேஷனாக கூட நீங்கள் அங்கே நான் ஃபாலோ பண்ணுறேன். உங்களை வந்து அடுத்தடுத்த இது நெக்ஸ்ட் பெஸ்ட் அனிமேக்கு உங்களை நான் கைட் பண்ணுறேன். அதில் என்ன ஒரு ப்ரெமிஸ் மட்டும் சின்னதாக சொல்கிற மாதிரி நான் ஸ்பாய்லரி ஸ்டோரி லைன் வந்து சொல்கிறேன். டெத் நோட்டில் என்ன ஆகும் அப்படின்னா, லைட் யாகமி அப்படின்னு ஒரு பையன் இருப்பான், ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருப்பான், ரொம்ப பெரிய மிகப்பெரிய ஒரு ஜீனியஸ், கிளாஸ் டாப்பர்னு வச்சுக்கோங்களா. எந்த அளவுக்கு டாப்பர்னா சில பேர்லாம் இருப்பாங்க, அதாவது கிளாஸில் கவனிக்கவே மாட்டாங்க, படிக்கவே மாட்டாங்க, ஆனால் கடைசி நிமிஷத்தில் புக் எடுத்து வச்சு ஒரு 2 சொருவு சொருன்னானுங்கன்னா வந்து ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துகிட்டு போயிடுவானுங்க. இந்த மாதிரி ஒரு கூட்டம் வந்து ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கும், ஒரு துரோகி கூட்டம்னே சொல்லலாம். நமக்கெல்லாம் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து புக் எடுத்து வச்சு மாங்கு மாங்கு மாங்கணும்னு படித்தாலும் 60 மார்க் தான் வரும். ஆனால் அந்த மாதிரி கோஷ்டிங்களுக்கெல்லாம் வந்து அப்படி கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு 2 மணி நேரம் படிச்சுட்டு 90 மார்க் எடுத்துகிட்டு போகிற கோஷ்டிங்களாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கோஷ்டியில் ஒருத்தன் தான் நம்ம ஹீரோ லைட் யாகமி. இவன் வந்து எந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட்னா, போலீஸ், அவங்க அப்பா வந்து போலீஸாக இருப்பார். இது ஒரு மைல்டான ஸ்பாயிலர் தான், இருந்தாலும் சொல்கிறேன். அவங்க அப்பா வந்து போலீஸாக இருப்பார். அவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோடைய சில கேஸையே இவன் வந்து இவங்கிட்ட அட்வைஸ் கேட்டுகிட்டு போவாங்க. டிபார்ட்மெண்ட்டே வந்து இப்படி இருக்குது இன்வெஸ்டிகேஷன் கேஸில் வந்து ஓகே அப்படின்னா இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன் அப்படின்னு சொல்லி இவன் சொல்லுவான். ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கே ஒரு ஒரு சஜஷன் கொடுக்குற அளவுக்கு இவனுடைய மண்டைக்குள்ளே இருக்கிற மசாலா இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன், அந்தளவுக்கு பெரிய கை தலை வந்து. அது மட்டும் இல்லை, கேர்ள்ஸ் மத்தியிலையும் தலை வந்து பாப்புலர் தான், போட்டு ப்ளே பாயின்ற அளவுக்கு இல்லை, பட் ஆனால் இவன் நினச்சா ப்ளே பாயாக மாறலாம் அந்தளவுக்கு தான் இவன் இருப்பான். வேணும்னே இவன் ப்ளே பாயாக இருக்க மாட்டான், இவன் நினச்சாலும் ப்ளே பாயாக மாறலாம் அந்தளவுக்கு தான் இவனுடைய கெப்பாசிட்டி இருக்கும். இவனை வந்து பார்த்துட்டு ஒரு பொண்ணுகிட்ட போய் ஹெல்ப் பேசினா அப்படின்னா எந்த பொண்ணும் ரெஃப்யூஸ் பண்ணாது. அந்தளவுக்கு தலைவன் வந்து ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கான், ஏன்னா அவ்வளோ தலைவன் வந்து அவ்வளோ அந்தளவுக்கு இன்டலெக்ட்டு, கிட்டத்தட்ட ஒரு கமல்ஹாசன் கிறிஸ்டோபர் நோலன்னு வச்சுக்கோங்களேன், அந்தளவுக்கு தலைவன் வந்து ஒரு ஃபார்மில் இருக்கான். அவனுக்கு வந்து ஒரு நோட் புக் ஒன்று கிடைக்குது. கிட்டத்தட்ட இது நம்ம லக்கி மேன் பிரம்மச்சோடி கான்செப்டில் இருக்கும், இருந்தாலும் அதை விட நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பார்க்கலாம், நம்ம நல்லாவே இருக்கும் பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன மேட்டர்னா, அவனுக்கு வந்து டெத் நோட் ஒரு புக்கு கிடைக்குது. அந்த புக்கு அவன் திறந்து பார்க்குறான், அதில் வந்து ஒரு வியர்டான சில ரூல்ஸ் எழுதியிருக்கு. இந்த புத்தகத்தில் யார் பேரோட பேர் எழுதுறியோ அவங்க வந்து இறந்துருவாங்க அப்படின்னு போட்டிருக்கோம். இதில் அதில் சில நிறைய ரூல்ஸ் இருக்கும். 6 நிமிஷத்துக்குள்ளே நீ அந்த எழுதுனவனுடைய ரீசன்ஸ், இறக்குறவனுடைய ரீசன் எழுதணும். இப்போ நான் வந்து மோடியோட பேரை எழுதுனேன் அப்படின்னா அந்த மோடி தாயாளி எப்படி இறக்கணும் அப்படின்றதையும், நான் எதனால் அவன் இறக்கணுங்கிற ரீசனையும் நான் வந்து எழுதணும். சப்போஸ் நான் அந்த ரீசனை எழுதாம முடிட்டேன்னா சிம்பிளாக அந்த தாயாளி வந்து ஹார்ட் அட்டாக்கில் வந்து செத்து போயிடுவேன். அவ்வளோதான், யோசிச்சு பாருங்களேன். இப்போ அந்த மாதிரி புக்கெலாம் நம்ம கையில் இருந்ததுன்னா, நான்லாம் வந்து என்கிட்டலாம் டெத் நோட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, முதல் பேர் மோடி பேர் தான் எழுதுவேன். மோடி எழுதுனதுக்கப்புறம் ரெண்டாவது ஹெச் ராஜா பேர், அது ஒவ்வொருத்தரும் அப்புறம் மறுபடியும் இப்போ தேர்ந்தெடுக்காமல் ஆண்டுகிட்டு இருக்கானே அந்த எடுபட்ட பழனிசாமி, அவன் பேர், இவன் பேரெலாம் எழுதி வச்சுருவேன். நானே அந்தளவுக்கு காண்டு குண்டியில் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் நிறைய ரூல்ஸ் இருக்கும். அதாவது ஒருத்தரோட பேர் எழுதும்போது அவங்களுடைய முகரக்கட்டையே நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு தான் எழுதணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அதே பேரில் நிறைய பேர் இப்போ சுற்றிட்டு இருப்பாங்களே, ஸோ அவங்களால அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக ஒருத்தரோட பேரை நீங்கள் ஒரு எழுதும்போது அவங்களோட முகரக்கட்டையும் நினச்சிக்கிட்டு தான் எழுதணும். இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்கும். இது பார்த்தோன்னே பையனுக்கு அது ஒரு ஸ்பார்க் அடித்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவான். வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் அந்த டெத் நோட்டை பயன்படுத்தி அவன் யார் எல்லாத்தையும் கொள்கிறான், அந்த கொள்றதுனால அவனுக்கு என்ன கான்சிக்வன்சஸ் ஏற்படுது, அவன் நல்லவனாக இருக்கானா கெட்டவனாக மாறிடுறானா, இல்லை ரெண்டுக்கும் நடுவில் போய் ஏதாவது ஆன்டி என்ன சொல்கிறது ஒரு வித்தியாசமான ஒரு இதில் உருவாகிறானா, ஆன்டாகனிஸ்ட் மாதிரி உருவாகிறானா, இல்லை வந்து கடவுளாகவே மாறிடுறானா, இதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப சுவாரஸ்யமாக ஒரு 36 எபிசோடில் அற்புதமாக சொல்லியிருப்பாங்க. சூப்பராக இருக்கும், நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டெத் நோட் வேறு லெவலில் இருக்கும். ஸோ நீங்கள் டெத் நோட் பார்த்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் நீங்கள் வந்து அனிமே அப்படிங்கிற இந்த உலகத்துக்குள்ளே இன்ட்ரடியூஸ் ஆகிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் வந்து அனிமே இதுக்கு வந்து இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பார்க்கலாம் அப்படின்னா சைக்கோ பாஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். சைக்கோ பாஸுங்கிறது ரொம்ப 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 ஒரு சூப்பரான ஒரு க்ரைம், டார்க் க்ரைம், ஒரு 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 வித்தியாசமான ஒரு ஜான்ரான்னு வச்சுக்கோங்களேன். சைக்கோ பாஸ் 2 சீசன் இருக்குது, 12 எபிசோடு, மொத்தம் 24 எபிசோடு. சின்ன அனிமே, டெத் நோட்டை விட இது சின்ன அனிமே தான். ஆனால் இதை நான் டெத் நோட் பார்த்ததுக்கப்புறம் தான் பார்க்க சொல்லுவேன். என்ன டெத் நோட் வந்து க்ளோஸ் டு தி ரியாலிட்டியாக இருந்தாலும் ஃபேண்டசி எலிமெண்ட் கன்ஃபார்மாக வந்து அனிமேக்குள்ளே இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபேண்டசி எலிமெண்ட் இல்லாமல் அனிமே ரொம்ப 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 ரேர். ஸோ இப்போ நீங்கள் வந்து இப்போது சைக்கோ பாஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய ஒரு ஒரு இது மாதிரி எடுத்திருப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு யூட்டோப்பியன் சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து போஸ்ட் அப்போகலிப்டின்னு சொல்ல முடியாது, யூட்டோப்பியன் சொசைட்டி. யூட்டோப்பியன் சொசைட்டி அப்படின்னா ஃப்யூச்சரில் இருக்கக்கூடிய இப்போ இருக்கிற சினாரியாவிலேருந்து மாற்றி வேறு மாதிரி மக்கள் வாழ ஆரம்பித்தாங்கன்னா அதுக்கு பேர் யூட்டோப்பியன் சொசைட்டின்னு சொல்லுவாங்க. பெர்ஃபெக்ட் சொசைட்டின்னு சொல்லி கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்னா பெர்ஃபெக்ட் சொசைட்டின்னு வரும். ஸோ யூட்டோப்பியன் சொசைட்டியில் வாழ்ந்துட்டு இருக்க மக்கள் அங்கே வந்து 2-3 கேரக்டர் இருக்கும். அக்கானே அப்படின்னு ஒரு இது ஒரு கேரக்டர் ஒன்று வரும். மாகஷிமான்னு ஒரு வில்லன் வருவான். இந்த மாகஷிமா வில்லன் வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டரு. அக்கானே அப்படின்ற ஒரு கேரக்டர் வரும். இப்போ இதில் ஒரு இன்ஸ்பெக்டர் வருவாள். அந்த இன்ஸ்பெக்டருக்கு வந்து அந்த இன்ஸ்பெக்டருக்கு ஒரு டாமினேட்டர்னு ஒரு கன் கொடுக்கப்படும். இந்த அந்த டாமினேட்டர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா எல்லா போலீஸும் வச்சுருப்பாங்க. இந்த டாமினேட்டர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது ஒரு கன்னு, ஓகேவா? இந்த கன்னில் ஒரு ஒரு சைக்காலஜிக்கல் மீட்டர் ஒன்று இருக்கும். இந்த மீட்டர் என்ன பண்ணுன்னா ஒரு குற்றவாளி ஒருத்தர் நீங்கள் பாயிண்ட் பண்ணி ஒரு மனுஷனை பாயிண்ட் பண்ணி அந்த கன்னை வந்து நீங்கள் பாயிண்ட் பண்ணிட்டீங்கன்னா அவனோட ஹார்ட் பீட்டு அவனோட பல்ஸ் பீட்டு எல்லாத்தையும் வச்சு ஒரு மென்டல் மேப்பிங்கை வந்து அந்த கன் வந்து செய்யும். ஆமாம், மனுஷனுடைய மென்டல் மேப்பிங்கை ஒரு துப்பாக்கி செய்யும். செஞ்சுட்டு அவன் வந்து சைக்கோ ஒரு 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 கிரிமினலா, அவன் வந்து ரொம்ப கெட்டவனா, இல்லை எதிர்காலத்தில் கெட்டவனாக மாறக்கூடிய அறிகுறிகள் இருக்கிறவனா, பொட்டென்ஷியலி ஹார்ம்ஃபுல் அப்படிங்கிற ஒரு 2 கேட்டகரிக்குள்ளே கொண்டு வரும். பொட்டென்ஷியலி ஹார்ம்ஃபுல் அப்படின்னா ஜஸ்ட் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துடுவாங்க. ஜஸ்ட் மயக்க மருந்து மட்டும் அந்த கன் வந்து அடிச்சு விட்ருவோம். மயக்க புல்லட்னு சொல்லுவாங்கல்ல, புல்லட் தான் மயக்க புல்லட். ஸோ ரொம்ப டேஞ்சரான கிரிமினல் அப்படின்னு அவனுக்கு தெரிய வரும்போது அது லீத்தல் எலிமினேஷன் சொல்லிட்டு ஒரு மோடு ஒன்று வச்சுருக்கோம். அந்த லோடு அந்த மோடுக்குள்ளே அந்த டாமினேட்டர் கன்று போயிடுச்சு அப்படின்னா சுட்டிங்கன்னா அவன் வந்து ஸ்பாட்லேயே வந்து இப்படி உருகி ஊற்றிடுவான். ஸோ இப்படி தான் வந்து அந்த டாமினேட்டர் இருக்கும். இந்த மாகஷிமான்ற வில்லன் சொல்லியிருந்தேன் இல்லையா, இப்போ நம்ம எப்படி கொரோனாவில் வந்து ஏ சிம்டமேட்டிக்னு ஒன்று சொல்கிறோம், அதாவது சில பேர்த்துக்கு கொரோனா வந்தாலுமே கொரோனாவுடைய அந்த சிம்டம்ஸே தெரியாமல் சில பேருக்கு உள்ளுக்குள்ளேயே நோய் இருக்கும், அவங்களுக்கெல்லாம் ஏ சிம்டமேட்டிக், ஏன்னா அவங்களோட ரத்தம் டிஎன்ஏ அந்த மாதிரின்னு சில பேர் சொல்லுவாங்க. என்ன தான் நோயே இருந்தாலும் சிம்டமே இருக்காது, அதுதான் ஏ சிம்டமேட்டிக்னு சொல்லுவாங்க. இதை வந்து அந்த அனிமேலேயே ரொம்ப நல்லா காட்டியிருப்பான். கிரிமினலி ஏ சிம்டமேட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரிமினலி ஏ சிம்டமேட்டிக் அப்படின்னா அந்த பல்ஸ் பீட்டு இந்த மென்டல் மேப்பிங் பண்ணது இல்லையா, அந்த டாமினேட்டருங்கிற கன்னு, அந்த மென்டல் மேப்பிங் பண்ணுற கன்னையே இவன் ஏமாத்திடுவான். சரி, இவன் நார்மலாக தான் இருக்கான், இவன் வந்து ஒரு பொட்டென்ஷியலி ஃப்யூச்சரில் வரக்கூடிய கிரிமினலாகவும் இல்லை, நான் ஒரு பெரிய த்ரெட்டும் கிடையாது, இவன் நார்மல் மனுஷன்தான் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு மீட்டர் பாயிண்ட் இருக்கும். 300 மேலே போனால் ஆபத்து, 200 மேலே போனால் பொட்டென்ஷியலி ஹார்ம்ஃபுல்லு, 200 கீழே வந்தால் நார்மல் மனுஷன், இப்படி அவங்களே ஒரு வரையறை வச்சுருப்பாங்க. ஸோ இந்த இன்ஸ்பெக்டர் கேரக்டரில் வரவை என்ன பண்ணுவேன்னா, அந்த மாகஷிமான்ற வில்லன் வந்து இந்த மாதிரி ஏசிம்டமேட்டிக் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவா. பட் என்ன அந்த யூட்டோப்பியன் சொசைட்டியில் ஒரு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, அந்த டாமினேட்டர் தான் ஜட்ஜு. நீங்கள் கோர்ட்டுக்கு போகிறது, கேஸ் போடுறது, அந்த மாதிரி இது போன வேலையெல்லாம், வாய்தா வாங்கிறது, 25 வருஷம் கேஸை நடத்துறது, இந்த மாதிரி பொழப்பெல்லாம் அங்கே இருக்காது. டாமினேட்டர்ஸ் தான் ஜட்ஜு. டாமினேட்டர் உங்களை லீத்தில் எலிமினேட் பண்ண சொல்லிடுச்சின்னா ஸ்பாட்லேயே நீங்கள் காலியாகிடுவீங்க. ஸோ எல்லார் கையிலையுமே, ஒவ்வொருத்தரோட போலீஸ் கையிலையுமே டாமினேட்டருங்கிற பேரில் ஜட்ஜு தான் கொடு, ஒரு நீதிபதி இருக்காருன்ற அர்த்தம். ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க, போலீஸ்காரன் கையிலேயே வந்து ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துட்றோம். இப்போ போலீஸ்காரனை வந்து அரெஸ்ட் பண்ணுற வேலை தான் பார்க்க வைக்கிறோம். பட் அந்த சொசைட்டியில் வந்து ஒவ்வொரு போலீஸ்காரன் கையிலையுமே ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்றத ஒரு ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க அந்த கதையில். ஸோ இந்த இன்ஸ்பெக்டருங்கிறவ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இல்லை டாமினேட்டருங்கிறது வந்து ரொம்ப தப்பான ஒரு சிஸ்டம், மென்டல் ப்ரெஷரில் ஒருத்தன் வந்து ஹை, அவனுக்கு வந்து பிபி அதிகமாகிடுச்சு அப்படின்னா அவனை வந்து தப்பாக இது வந்து எடை போடுது. சப்போஸ் இல்லை ஒருத்தனை பேசி இல்லைப்பா இது தப்பு இதெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லி நீங்கள் அவனை புரிய வச்சிட்டிங்க அப்படின்னா, அவன் ஒன்ஸ் அவன் காம் ஆகிட்டான் அப்படின்னா இது வந்து நார்மலாக ஆகிடும். ஸோ வந்து எந்த ஒரு மனுஷனுமே ஃப்யூச்சரில் எப்படி வேணால் மாறலாம்ல. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு கான்செப்டாக யோசித்து இவன் வந்து வேணாம், இது டாமினேட்டர் வந்து ரொம்ப ஒரு தப்பான விஷயம்னு சொல்லி வாதாடுவான். அதுக்கப்புறம் எண்டில் என்னாகும்னா, இந்த டாமினேட்டர்ஸுங்கிறது யாரால் உருவாக்கப்பட்டது, ஏன் உருவாக்கப்பட்டது, இந்த மாகஷிமாங்கிற வில்லனை இவை எப்படி ஜட்ஜ்மெண்ட்டுக்கு கொண்டு வருவா. ஏன்னா இவ டாமினேட்டரால் இவளால் ஜட்ஜ் பண்ண முடியாது, டாமினேட்டரை வச்சு ஜட்ஜ் பண்ண முடியாது. ஸோ இந்த இவன் தான் குற்றவாளிங்கிறத ஆதாரத்தோடு எப்படி நிரூபிப்பா அப்படிங்கிறது ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. இது வந்து நான் ஸ்பாயிலரி கதை தான், இதுக்கு மேலே அந்த கதையில் நிறைய விஷயங்கள் இருக்குது. சைக்கோபாஸ், ஓகேவா, சைக்கோபாஸ் பாருங்கள். அடுத்தது நம்ம மூணாவது ரெக்கமெண்டேஷன் போயிடுவோம். நம்ம டாப் ஃபைவ் லிஸ்ட்டில் தேர்ட் இருக்கிற ஒரு சூப்பரான அனிமையை பற்றி சொல்கிறேன், ஃபுல் மெட்டல் ஆல்கமிஸ்ட் அப்படின்னு ஒரு அனிமே இருக்குது. ஃபுல் மெட்டல் ஆல்கமிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கதை இருக்குது, ரீபூட் வேர்ஷன் ஒன்று இருக்குது, நார்மல் வேர்ஷன் ஒன்று இருக்குது. இப்போ எப்படி ஹல்க்கு 2003 அண்ட் இன்க்ரெடிபிள் ஹல்க் 2008 இருக்கோ, ஸ்பைடர்மேன்லாம் இப்படி ரீபூட்டாக பண்ணிகிட்டு இருக்காங்களோ அது மாதிரி அப்போவே இது வந்து 2003 வேர்ஷன் ஒன்றும் 2008 வேர்ஷன் ஒன்றும் இருக்குது. கிட்டத்தட்ட ஹல்க் வருஷம் இந்த வருஷங்கள்லேயே தான் இதுவும் வந்திருக்கு. நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா, 2003 வேர்ஷன் ஆஃப் ஃபுல் மெட்டல் ஆல்கமிஸ்ட். 2008 வந்து ஃபுல் மெட்டல் ஆல்கமிஸ்ட் பிரதர்ஹுட்னு ஒன்று வந்தது, அது வந்து மாங்காவுக்கு ரொம்ப க்ளோஸான ரிசம்பிள் ஆகக்கூடிய ஒரு அனிமேஷன் அனிமே. ஸோ எல்லா அனிமேவுமே அனிமேஷன் தான், டைப் ஆஃப் அனிமேஷன் தான், ஓகேவா. ஸோ 2003 வந்தது வந்து இந்த மாங்கா ஃபுல்லாக எழுதி முடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்தப்போ வந்து சில எண்டிங் வந்து மாற்றிருப்பாங்க, எண்டிங் வந்து மாற்றிட்டு வித்தியாசமாக கொடுக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. எனக்கு அந்த 2003 வெர்ஷன் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது, ஏன்னா சயின்டிஃபிக்காகவும் அதுதான் கரெக்டாக இருக்கும், மோஸ்ட்லி நம்ம ரியாலிட்டிக்கு அதுதான் கொஞ்சம் ஒத்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃபுல் மெட்டல் ஆல்கெமிஸ்ட்டை பாருங்களேன், ரொம்ப வேர் லெவல் ஸ்டோரி. ஒரு ரெண்டு பிரதருக்குள்ளே இருக்கிற பாண்டை வந்து ரொம்ப அற்புதமாக சொல்லியிருப்பாங்க. இப்போ கூட நீங்கள் உங்களுக்கு அண்ணன் தம்பிங்க சிப்ளிங்ஸ் உங்கள் கூட இருந்தாங்கன்னா உங்கள் சிப்ளிங்ஸையும் நீங்களையும் ஒன்றா வச்சு பார்க்கக்கூடிய ஒரு அனிமே. ஏன்னா நிறைய கதை வந்து நீங்கள் தனியாக பார்க்கலாம், ஃபேமிலியோடு பார்க்கலாம்லாம் சொல்லுவாங்கள்ல. ஸோ இந்த கதையை, அதாவது இந்த ஃபுல் மெட்டல் ஆல்கமிஸ்ட் அப்படின்ற இந்த ஒரு ஸ்டோரியை நீங்கள் உங்களுடைய சிப்ளிங்ஸோட உட்காந்து பார்க்கணும், கண்டிப்பாக மஸ்ட் வாட்ச் அப்படின்னு தான் சொல்லுவேன். இதனோட நான் ஸ்பாயிலரி ஸ்டோரி லைன் என்ன அப்படின்னா, எட்வர்ட் எல்ரிக் அண்ட் அல்ஃபான்ஸ் எல்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு அண்ணன் தம்பிங்க இருப்பாங்க. இவங்க வந்து ஒரு கிராமத்தில் அவங்க அம்மா கூட வளர்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்பா வந்து வெளியில் போயிடும், சின்ன வயசுலேயே இவங்களை விட்டுட்டு போயிடுவார். பசங்க வளரும் போது அவங்க அப்பா ஏமா என்னை விட்டுட்டு போயிருக்காங்கன்னு கேட்கும்போது, இல்லைப்பா அப்பா வந்து ரிசர்ச் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு, ஆல்கமி அப்படின்னு ஒரு பெரிய ப்ராஜெக்டில் வந்து ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காரு, அந்த ப்ராஜெக்டுக்கோசரம் போயிட்டாரு, திரும்ப வரவே இல்லை, உயிரோடு இருக்காருன்னு கூட தெரியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும். ஸோ இப்போ வந்து இந்த எட்வர்டுங்கிறவன் வந்து மூத்த பையன், அல்ஃபான்ஸுங்கிறவன் வந்து இளைய பையன். இந்த எட்வர்டுக்கு வந்து ஒரு இது இருக்கும், பெத்த பசங்களையே வந்து விட்டுட்டு போகிறாரு ஒரு அப்பா அப்படின்னா, அந்த ஆல்கமி அப்படிங்கிற ஒரு வேலையை அவர் எந்த அளவுக்கு நேசிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு ஒரு முடிவுக்கு வருவான். அப்பா மேலே வந்து கோவப்படுறதுக்கு பதிலாக அவன் இப்படி யோசிப்பான், ரொம்ப மெச்சூரிட்டியாக யோசிப்பான். அவன் என்னையா நீ ஒரு ஆளா, நீ எல்லாம் பெத்த பசங்களை விட்டுட்டு போயிட்டேங்கிற அளவுக்கு யோசிக்காமல் சொந்த குடும்பத்தையே ஒரு அப்பா விட்டுட்டு போகிறாரு அப்படின்னா அந்த வேலை எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு அவன் யோசிக்கிறான். ஸோ தானும் அந்த ஆல்கமியை கற்றுக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணுறான் எட்வர்ட் எல்ரிக். ஸோ இந்த ஆல்கமி அப்படிங்கிறது என்னென்னா தமிழில் பாதரசம்னு, பாதரசம் ரசவாதம்னு சொல்லுவாங்க, ரசவாதம். பல வித்தியாசமான கெமிக்கலில் ஒன்றா போட்டு ரியாக்ட் பண்ணி தங்கத்தை உருவாக்குறதுன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதுதான் வந்து இந்த ரசவாதம். இந்த ரசவாதம் அப்படிங்கிறது தான் வந்து ஆல்கமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி நடந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகிடும் அப்படின்னா, ஒரு நாள் வந்து அவங்க அம்மாவும் செத்து போயிடுவாங்க. ஏன்னா தன்னுடைய அம்மாவும் ஒரே அம்மாவும் செத்து போயிடுவாங்க. இப்போது எட்வர்ட் எல்ரிக்கும் அல்ஃபான்ஸ் எல்ரிக்கும் அனாதையாக ஆகிடுவாங்க. ஸோ அந்த அனாதை ஆகிறதுக்கு முன்னாடி இந்த எட்வர்ட் பையன் என்ன பண்ணுவானா, கொஞ்சம் கொஞ்சம் அந்த அல்கமியை வந்து கற்றுக்கிட்டு இருப்பான். அல்கமி செய்யணும் அப்படின்னா ஒரு வட்டம் போட்டு அந்த வட்டத்துக்குள்ளே அந்த சர்க்கிள்குள்ளே தான் பார்த்திங்கன்னா அல்கமி செய்ய முடியும். ஸோ அது மாதிரி போயிட்டுருக்கோம். இவங்க பக்கத்து வீட்டிலேயே பார்த்திங்கன்னா ஒரு பாட்டியும் ஒரு பொண்ணும் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த அந்த பொண்ணோட அப்பா அம்மா பற்றி எந்த இன்ஃபர்மேஷனும் யாருக்கும் தெரியாது, எங்கே போனாங்கன்னே தெரியாது. ஆனால் அந்த பொண்ணை வந்து ஒரு பாட்டி தான் வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த பொண்ணு வந்து வென்றி அப்படின்ற ஒரு கேரக்டர். இந்த வென்றிங்கிற கேரக்டர் வந்து கிட்டத்தட்ட எட்வர்ட் அண்ட் அல்ஃபான்ஸோடைய சேம் ஏஜுக்குள்ளே வரக்கூடிய ஒரு பொண்ணு தான். ஸோ ரெண்டு பேருமே வந்து ஒன்றா வளருவாங்க சின்ன வயசுலேருந்தே. அந்த வென்றி அப்படிங்கிற கேரக்டரும் இந்த எல்ரிக் பிரதர்ஸும் ஒன்றாவே வளருவாங்க. ஸோ அவங்களுக்குள்ள வந்து நல்ல ஒரு பிரதர் சிஸ்டர் ரிலேஷன்ஷிப் இருக்கிற மாதிரி இந்த 2003 வேர்ஷனில் காட்டியிருப்பான். ஆனால் இந்த 2008 வெர்ஷனில் வந்து அந்த வென்றிங்கிற கேரக்டர் வந்து இந்த எட்வர்டை லவ் பண்ணுற மாதிரி காட்டிடுவாங்க. அது ரொம்ப கிளீஷியாக இருந்ததுனால எனக்கு அந்த டச்சு பிடிக்கவே இல்லை. ஆப்வியஸ்லி கேர்ள் நெக்ஸ்ட் டோராக இருந்தால் லவ் தான் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி போயிடும். ஸோ 2003 வெர்ஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது என்ன ஆகுனா இவங்க ஒரு முடிவுக்கு வருவாங்க, சரி நம்ம அம்மா வந்து ஆல்கமி பண்ணி திரும்ப கொண்டு வந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே ஆல்கமியோடைய ரூல் என்னென்னா டாபு அப்படின்னு சொல்லுவாங்க. டாபு அப்படிங்கிறது என்னென்னா செய்யவே கூடாத சில விஷயங்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுதான் வந்து ஆல்கமி டாபுன்னு சொல்லுவாங்க. ஹியூமன் ஆல்கமியை வந்து டாபு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மனுஷனை மேலே ஆல்கமியை பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா ஆல்கமிங்கிறது என்ன, எதை பற்றி இருக்கணும், அடிப்படை விதி என்ன அப்படின்னா ஈக்குவலண்ட் லா ஆஃப் ஈக்குவலண்ட் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. சமமான பண்டமாற்று முறை அப்படின்னு தான் கிட்டத்தட்ட வரும். ஸோ நீ என்ன எந்த அளவுக்கு நீ விஷயங்களை நீ வந்து ஆல்கமிக்குள்ளே போடுறியோ அதுக்கு இணையான விஷயங்கள் நீ வந்து ஆல்கமியை வச்சு வெளியே எடுத்துக்கலாம். ஸோ இவனுக்கு என்ன பண்ணுவானுங்கன்னா அதை படிச்சுட்டு ஒரு மனித உடலுக்கு தேவையான, ஒரு வளர்ந்த மனித உடல் ஃபீமேல் வெர்ஷன் ஃபீமேல் ஜெண்டருக்கு தேவையான எல்லா மினரல்ஸையும் காம்போனன்ட்ஸையும் எடுத்துகிட்டு கலெக்ட் பண்ணிட்டு வருவாங்க. மெக்னீஷியம் இவ்வளோ, சோடியம் இவ்வளோ, அயோடின் இவ்வளோ, புரோட்டீன் இவ்வளோ, கால்சியம் இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையாக போட்டு பொறுக்கி எடுத்துகிட்டு வந்து அந்த ஆல்கமிக்கு சர்க்கிள் சொன்னேன் இல்லையா, அந்த சர்க்கிளில் வச்சு ஆல்கமியை பண்ணலான்னு ட்ரை பண்ணுவாங்க. என்னென்னா அவங்க அம்மா புதைச்சிருப்பாங்கள்ல, அவங்க அம்மாவை புதைச்சிருப்பாங்க. அந்த புதைச்செடுத்த பாதி எடுத்துகிட்டு வந்து அந்த வெறும் பிணத்தில் இந்த வந்து இந்த மினரல்ஸ் எல்லாத்தையும் உள்ளே வச்சு அடக்கி அந்த பிணத்தில் அந்த பிணத்துக்குள்ளே அந்த மினரல்ஸ்லாம் ஸ்டஃப் பண்ணி எடுத்து அதை வந்து ஆல்கமி பண்ணி உயிரோடு கொண்டு வர முடியுமாங்கிறத செக் பண்ணி பார்ப்பாங்க. ஏன்னா அம்மாவை வந்து அந்தளவுக்கு மிஸ் பண்ணுவாங்க. சின்ன சின்ன வயசு பசங்க தான், 12 வயசு 8 வயசுன்னு வச்சுக்கோங்களேன். எட்வர்டுக்கு வந்து ஒரு 12-13 வயசு, இவனுக்கு வந்து ஒரு 8 வயசு 8-10 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆல்ஃபான்ஸுக்கு. இப்போ என்னன்னா இப்படி பண்ணும்போது ஆல்கமி பண்ணிகிட்டு இருப்பான். பண்ணும்போது என்ன ஆகிடும்னா அந்த லா ஆஃப் ஈக்குவலண்ட் எக்ஸ்சேஞ்சுன்னு நான் சொன்னேன் இல்லையா, அது வந்து பத்தாது. மனுஷன் வந்து மியராக இந்த மினரல்ஸால் மட்டும் உருவாக்கப்படுறது மனுஷன் இல்லை, அவனுக்கு வந்து நிறைய விஷயங்கள் எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லையா. டிஎன்ஏ இருக்குது, ஜீன் இருக்குது, குரோமோசோம் இருக்குது, ரத்தம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எக்ஸ்ட்ரா இருக்கும். பசங்க வந்து சயின்டிஃபிக்காக யோசிக்கிறதுனால மினரல் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி சும்மா விட்டுருவாங்க. இந்த ஆல்கமி பண்ணும் போது என்ன ஆகிடும் அப்படின்னா, அவங்க அம்மா உயிரோடு வந்துடுவா. ஆனால் அது வரத்துக்கு முன்னாடி என்ன நடக்குன்னா, அந்த ஈக்குவல் எக்ஸ்சேஞ்சு பத்தாமல் போயிடும் இல்லையா. அப்போ வந்து என்ன, இவன் வந்து அல்ஃபான்ஸ் எழுதிக்கின்னு இந்த இளைய பையன் இருக்கான தம்பி, அவனோட முழு பாடியுமே அப்படி கரைஞ்சி போயிடும். பக்கத்தில் இருக்கிற அந்த ஃபுல்லும் பாதியுமே அப்படி கரையும், கரைஞ்சி அப்படி ஃபுல்லாக அப்படியே அவனோட ஆன்மா அப்படியே வெளியில் போயிடும். ஸோ அதை பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த அண்ணன்காரன் என்ன பண்ணுவான்னா, ஐயோ என் தம்பி மட்டும்தான் எனக்கு இந்த உலகத்திலே மிச்சம் இருக்கான், அவனையும் என்கிட்ட வந்து பிரிச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா, தன்னுடைய வலது கையையும் இடது காலையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி அவனுடைய ஆன்மாவை மட்டும் காப்பாற்றிடுவான். ஸோ அந்த அல்ஃபான்ஸ் எல்ட்ரிக்கோடைய ஆன்மாவுக்கு இணையாக இவனுடைய வலது கையையும் இடது காலையும் கொடுத்துருவான். கொடுத்ததுக்கப்புறம் இவன் வந்து அந்த ஒரு பக்கத்தில் ஒரு டின்னு மாதிரி ஒன்று இருக்கும், அந்த டின்னில் அந்த அல்ஃபான்ஸ் எல்ட்ரிக்கோடைய ஆன்மாவை ஒரு பிளட் சைன் போட்டு, ரத்தத்தில் ஒரு சைன் போட்டு அந்த சோலை வந்து அந்த இரும்பு டின்னில் பிணைச்சிருவான். பிணைச்சதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அந்த சோல் அந்த அந்த இரும்பு டின்னுக்கு வந்து உயிர் வந்து நடக்க ஆரம்பிச்சிடும். பட் அதுக்கு ஒரு ஃபிசிக்கல் ஃபார்ம், அவனுக்கு பசிக்காது, அவனுக்கு தூக்கம் வராது, ஏன்னா வெறும் ஆன்மா மட்டும்தான் இருக்குது, அவனுக்கு ஃபிசிக்கலாக ஒரு பாடியே இல்லைங்கிறதுனால அந்த இரும்பு டின்லேயே தான் அவன் இருப்பான். ஸோ இப்போது இந்த மாதிரி ஆகிடும் இல்லையா, பக்கத்து வீட்டில் அந்த பாட்டிக்கு தெரிஞ்சிடும் வீட்டில் ஏதோ சட்டம் வருதுன்னு சொல்லி வந்து எட்டி பார்க்கும்போது, இந்த மாதிரி பசங்க டேபு பண்ணியிருக்காங்க ஆல்கமியை வச்சு அப்படிங்கிற உண்மை வந்து பக்கத்து வீட்டில் பாட்டிக்கு தெரிஞ்சிடும். அந்த வின்றி வந்து ரொம்ப கோவப்படுவாள், என்கிட்ட கூட நீ சொல்லாமல் இதெல்லாம் செஞ்சிட்ட பார்த்தியா அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, கவலைப்படாத தம்பி, நான் உன்னுடைய உடம்பை திரும்ப கொண்டு வருவேன் சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஸ்டேட் ஆல்கமிஸ்ட்டாக சேரணும் அப்படின்னு சொல்லி பார்ப்பான். ஸ்டேட் ஆல்கமிஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னா, கவர்மெண்ட்லேயே ஆல்கம் அந்த 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 ஊருக்கு வந்து அந்த ஊரில் வந்து கவர்மெண்ட் ஆர்மியில் சேரணும் அப்படின்னா உங்களுக்கு பேசிக் ஆல்கமி தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது வந்து ஃபேண்டசி இல்லையா, ஸோ ரியாலிட்டி மாதிரி இருக்காது. ஸோ என்ன ஆகுனா, அது ஒரு ஃபிக்ஷனல் வேர்ல்டு, அந்த ஃபிக்ஷனல் வேர்ல்டில் ஆல்கமி தான் எல்லாமே. உங்களுக்கு ஆல்கமி தெரிஞ்சதுன்னா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். ஆல்கமிலே நிறைய விஷயம் இருக்குது, மெடிக்கல் ஆல்கமி, இந்த ஆல்கமி, அந்த ஆல்கமின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. ஸோ இவங்க வந்து ஸ்டேட் ஆல்கமிஸ்ட்டாக ஆகிட்டா, சர்டிஃபைடு ஆல்கமிஸ்ட்டாக மாறிட்டோம் அப்படின்னா, பொதுமக்களுக்கு கிடைக்காத சில இன்ஃபர்மேஷனையும் சில புக்ஸையும் இவங்களுக்கு வந்து ரீட் பண்ணுறதுக்கான அனுமதியும் இவங்களுக்கு கிடைக்கும், ஒரு சில ப்ரிவிலேஜஸ் கிடைக்கும். அந்த ஸ்டேட் ஆல்கமிஸ்ட் அந்த பேட்ஜ் இவங்கக்கிட்ட வாங்கிட்டாங்க அப்படின்னா ஒரு சில எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் இவங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபர்தராக ரிசர்ச் பண்ணி தன்னோட தம்பியோடைய உடம்பை எப்படி திரும்பவும் கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பற்றி வந்து இவங்க வந்து பார்ப்பாங்க. அப்படின்றதுனால ட்ரெயின் ஏறி ப்ராப்பராக ஆல்கமி கற்றுக்கணும். இவங்களுக்கு வந்து அறகுறையாக இப்போ ஆல்கமி தெரியும், ஆனால் ஸ்டேட் ஆல்கமிஸ்ட்டில் சேரணும் அப்படின்னா பக்கா ஆல்கமி தெரிஞ்சிருக்கணும். அப்படிங்கிறதுனால போய் சேருவாங்க. இப்போ என்னன்னா, டான்டே அப்படின்ற ஒரு கேரக்டர் வரும். டான்டே அப்படிங்கிற கேரக்டரில் தான் அவங்க தான் பார்த்துன்னா நம்ம அல்ஃபான்ஸ் அண்ட் எல்ட்ரிக் பிரதர்ஸ்க்கு ஆல்கமி வந்து சொல்லி தருவாங்க. சொல்லி கொடுத்த உடனே ஸ்டேட் ஆல்கமிஸ்ட்டுக்கு போய் சேருவாங்க. சேரும்போது இவங்க வந்து பக்காவாக பாஸ் ஆகிடுவாங்க, ரெண்டு பேருமே பாஸ் ஆகிடுவாங்க. ஆனால் அவங்க ஒரு ரூல் போட்டிருப்பாங்க, இந்த பாருப்பா எங்களுக்கு நிறைய ஆட்கள்லாம் தேவையில்லை, உங்கள் அண்ணன் ரொம்ப சூப்பராக பண்ணி, நீ ரொம்ப சூப்பராக பண்ணுற, நீங்கள் ரெண்டு பேருமே சூப்பராக பண்ணுறீங்க. ஸோ உங்களில் யாராவது ஒருத்தர் தான் எனக்கு தேவை, ஸோ உங்களில் யாராவது ஒருத்தர் தான் எனக்கு தேவை, யாராவது யார் உங்க சேர்றீங்கன்னு கேட்கும்போது இந்த அல்ஃபான்ஸ் என்ன பண்ணுவானா, குட்டி பையன் என்ன பண்ணுவானா, அண்ணா நீ என்னை விட பெரிய பையன், ஸோ உனக்கு ஆப்வியஸ்லி ஆல்கமியில் நல்லா ஒரு நாலேஜ் எக்ஸ்ட்ரா இருக்கும், ஸோ நீயே போய் சேர்ந்துக்கோ, நான் வந்து ஒரு பேக்கப் மாதிரி உங்க கூடயே இருக்கேன், நீ சேர்ந்ததுனால நம்ம ஒன்றும் பிரிய போகிறது இல்லையே, நம்ம ஒன்றா தானே இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஸ்டேட் ஆல்கமிஸ்ட்டாக மாறிடுவாங்க. இதுக்கப்புறம் தான் கதையே. இதுக்கப்புறம் என்ன நடக்குது, ஹமங்கிலேஸ்னு ஒன்று வரும், ஆர்டிஃபிஷியல் ஹியூமன்ஸ். இந்த ஹியூமன் டேபு சொன்னல, இவங்க அம்மா மாதிரி, இவங்க அம்மா வந்து உயிரோடு வந்துடுவாங்கன்னு சொன்னல, ஆனால் இவங்க அம்மா வந்து அம்மாவாக வரமாட்டாங்க, ஒரு ஹமங்கியூலையாக வருவாங்க. ஹமங்கியூலை அப்படின்னா என்னன்னா, டாபு, இந்த ஆல்கமி வச்சு ஹியூமன் ஆல்கமி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறவங்களாம், டாபு மூலியமாக க்ரியேட் ஆகி வரவங்களாம் வந்து ஹமங்கியூலைன்னு சொல்லுவாங்க, ஆர்டிஃபிஷியல் ஹியூமன்ஸ். அவங்களுக்கு வந்து பார்த்தா ஒரு மாதிரி வித்தியாசமான எண்ணங்கள், ஒரு மாதிரி ஃப்ரீக்ட் அவுட்டாக இருப்பாங்க, ஒரு வித்தியாசமாக அவங்க நடந்துக்குவாங்க. ஸோ அவங்க அவர் வேறு மாதிரி ஒரு ஹியூமன்ஸாக மாறிடுவாங்க. கிட்டத்தட்ட ஜாம்பின்னு நினச்சி, ஜாம்பி இல்லை பட் சிந்திக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் ஹியூமன்ஸ், கிட்டத்தட்ட ஒரு சைபார்க் மாதிரி வச்சுக்கோங்களேன், சைபார்க் ப்ளஸ் ஆண்ட்ராய்டு எல்லாம் சேர்ந்து கலந்த ஒரு இது மாதிரி மாறிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது, இவங்க அம்மாவே இவங்களுக்கு வில்லியாக வருவாங்க. ஒரிஜினல் வில்லன் யார், ஏன் வந்து அல்ஃபான்ஸுக்கு அந்த அல்ஃபான்ஸுங்கிறவனுக்கு வந்து உடம்பு கிடச்சதா இல்லையா, அந்த அந்த ஆர்மியில் இவனுக்கு என்ன நடக்குது, இதெல்லாம் வந்து சூப்பராக வந்து ஒரு ஹிஸ்ட்ரி, ஒரு வார் ஒன்று வரும், ஒரு வான் ஒன்று நடக்கும், அந்த வாரில் வந்து ஒருத்தன் பாதிக்கப்பட்டிருப்பான், அந்த பாதிக்கப்பட்டவன் வந்து ஸ்கார்னு ஒருத்த வில்லன் வருவான், அந்த ஸ்காருங்கிற வில்லன் வந்து என்ன பண்ணுவான்னா இந்த ஆல்கமியால் பாதிக்கப்பட்ட யாராக இருந்தாலும் கொன்றுடுவான். இப்போ ஆல்கமி வச்சு சில பேர் மாடிஃபை பண்ணியிருப்பாங்கள்ல, அந்த மாதிரி மாடிஃபைலாம் பண்ணியிருந்தா அவனுக்கு பிடிக்காது, போய் கொண்டுட்டு வந்துடுவான். ஆல்கமி வந்து தப்பான விஷயம். இந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் படத்தில் இந்த மோட்டோவை போயிட்டு இப்போ கடைசி ஒருத்தனுடைய காலில் போய் ஒரே போடா போட்டு வந்துடுவான்ல, நீ வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்க, இந்த சாஸ்திர இந்த சக்தியை பயன்படுத்தி நீ நடக்கிற தப்புன்னு சொல்லிட்டு போட்டு வந்துடும், காலிலே போட்டுருவான்ல. ஸோ அது மாதிரி இவன் போய் சுற்றிக்கிட்டு இருப்பான். ஸோ கடைசியில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஃபுல் மெட்டல் ஆல்கெமிஸ்ட்டுங்கிற ஸ்டோரி. ரொம்ப சூப்பரான ஸ்டோரி. ஸோ இது வரைக்கும் நான் உங்களுக்கு மூணு ரெக்கமெண்டேஷன் சொல்லியிருக்கேன், டெத் நோட், சைக்கோபாஸ், ஃபுல் மெட்டல் ஆல்கெமிஸ்ட். அடுத்தது நருட்டோ. இந்த உலகத்தில், நல்லா கேட்டுக்கோ, இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டிய ஒரு சீரீஸ் அப்படின்னா கன்ஃபார்மாக நருட்டோ அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு சீசனில் 220 எபிசோட் இருக்கும், ஆனால் அதை 140 பார்த்தா போதும். செகண்ட் சீசனில் வந்து 500 எபிசோட் இருக்கும், ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 400 எபிசோடு பார்த்தா போதும். அதுலேயே வந்து ஃபில்லர் எபிசோடுங்கிறது நிறைய விஷயம் நிறைய இருக்கும். ஸோ அந்த ஃபில்லர் அப்படிங்கிறது என்ன உங்களுக்கு அப்படின்னா, இந்த மாங்கா முன்னாடியே மாங்கான்னு ஒன்று சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ மாங்கா வந்து எழுதி ஒவ்வொரு இஷ்யூவும் பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் தான் அனிமேஷன் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு இஷ்யூவும் பப்ளிஷ் ஆகிறதுக்கு லேட் ஆகும் இல்லையா. ஸோ அந்த கேப்பில் நம்ம ஆளுங்களே ஒரு கதை உட்டாலக்கடி கதை ஒன்று விடுவானுங்க எபிசோடு, அந்த உட்டாலக்கடி கதை தான் ஃபில்லர் எபிசோடுன்னு சொல்லுவாங்க. மெயின் எபிசோடெலாம் கேனன் சொல்லுவாங்க. பாதி கேனனும் பாதி உட்டாலக்கடியும் கதையும் இருந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து செமி கேனன் அப்படின்னு சொல்லுவாங்க. பாதி கேனன் பாதி உட்டாலக்கடி, இது வந்து செமி கேனன் சொல்லுவாங்க. நருட்டோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கதையும் நீங்கள் வந்து ஹீரோவை பேஸ் பண்ணி தான் கதை போகும், ஆனால் இந்த கதை பேர் மட்டும்தான் நருட்டோ ஆகும். உங்களுக்கு இந்த கதை ஃபுல்லாக வில்லனை பேஸ் பண்ணி தான் கதையே போகும். இந்த கதையை நீங்கள் பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வில்லனெல்லாம் லவ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இந்த கதையில் வர வில்லன் எல்லாத்தையும் நீங்கள் லவ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. உண்மையிலுமே இந்த கதையில் வர வில்லன்லாம் சூப்பரையா கெத்தியான்னு சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு கேரக்டர் பெண்டிங் இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன ஆகும்னா ஒரு கேரக்டரை காட்டுவாங்க, அவன் மேலே உங்களுக்கு ஒரு எரிச்சல் வரும், பாருங்கள் இந்த நோயெல்லாம் எதுக்கு உயிரோடு இருக்குது, அருவறுப்பின் ஜீவன், அந்த அளவுக்கு அந்த கேரக்டர் மேலே ஒரு அருவறுப்பு வரும், அருவறுப்பு வரும், கோபம் வரும், எல்லாமே வரும், இவெல்லாம் எதுக்கு உயிரோடு இருக்காங்கிற மாதிரி நீங்கள் வந்து டென்ஷன் ஆவீங்க, போட்டு உடைப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு கேவலமான கேரக்டராக இருக்கு, ஒரு ஈன பிறவியாக ஒரு கேரக்டர் இருக்கிறானே இவெல்லாம் செத்தா என்னன்ற அளவுக்கு ஒரு கேரக்டர் உங்களை யோசிக்க வச்சு அதே கேரக்டருக்கு ஒரு பெண்டு கொடுப்பான் பாருங்க. நம்ம மசாஷி கிஷிமோட்டோ பெரிய ஆள், அந்த கேரக்டர் அப்படியே பெண்டு பண்ணி அந்த டார்க் கிரே கேரக்டருக்கு ஒரு ஷேடு கொடுப்பான் பாருங்க. யோ யார் ராசா நீ, இதனால தான் நீ அப்படி பண்ணியா ராசா அப்படின்ற அளவுக்கு அந்த கேரக்டரை நீங்கள் லவ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அந்த ஒரு கேரக்டர் பெண்டிங் இருக்குல்ல, வேறு எந்த கதையிலையும் அந்த கேரக்டர் பெண்டிங்கை இவ்வளோ சூப்பரானலாம் காட்டியிருக்கவே மாட்டானுங்க. வேறு லெவல் ஆஃப் கேரக்டர் பெண்டிங் நருட்டோ பாருங்கள். இதிலோடைய ஷார்ட் சினாப்சிஸ் நான் எங்கேன்னு சொல்லுவேன், மொத்தம் 720 எபிசோடு இருக்குது. சரி, நான் ஷார்ட்டாக ஒன் லைன் சொல்ல ட்ரை பண்ணுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த உலகத்தில் வந்து எல்லாருமே நிஞ்சாஸாக இருப்பாங்க. ஒவ்வொரு காண்டினென்ட்டுக்கும் ஒரு கிராமம் இருக்கும், அந்த கிராமம் தான் மறைக்கப்பட்ட கிராமம். நம்ம ஹீரோ வாழ்கிற கிராமம் வந்து இலைமறை கிராமம்னு சொல்லுவாங்க, வில்லேஜ் ஹிடன் இன் த லீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜப்பானில் வந்து ஜாப்பனீஸில் வந்து கோனஹா ககூர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிராமத்தில் 12 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 9 வாழ் நரி வந்து திடீர்னு எங்கிருந்தோ வந்துடும், வந்து அப்படி பயங்கரமாக எல்லாத்தையும் ஒரு ரேம்பேஜ் பண்ணிகிட்டு இருக்கோம். ரேம்பேஜ்னா எல்லாத்தையும் அடிச்சு உடைக்கிறது, போட்டு நொறுக்கிறது, உயிரை போட்டு கொள்வது, குத்துறது, குடல் எடுத்து வெளியே போடுறதுன்ற மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கோம். அந்த நரி வந்த கெட்ட சகுனம் வந்து வெள்ளம் வரும், எரிமலை வெடிக்கும், அந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டு இருக்குமா. ஏன்னா அப்போது அந்த கண்ட்ரிஸோடு அந்த கண்ட்ரியோடைய இராணுவம் வந்து நிஞ்சாவாக தான் இருப்பாங்க. ஸோ நிஞ்சாஸ்லாம் சேர்ந்து தான் ஆர்மி ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பெஸ்ட்டு நிஞ்சா அதெல்லாம் ஷினோபின்னு சொல்லுவாங்க. நல்ல ஒரு நிஞ்சா அப்படின்னா நிஞ்சாவுக்கு இன்னொரு வேர்டு வந்து ஷினோபி. இந்த ஷினோபிஸ்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நரியை ஊருக்குள்ளே போகாமல் தடுத்து நிற்கிறதுக்காக வாசல்லையே வந்து சண்டை போடுவாங்க, ஊருக்கு வாசல்லையே வந்து சண்டை போடுவாங்க. இந்த இலைமறை கிராமங்கிறது என்னென்னா இலை இலைகளுக்குள்ளே மறைஞ்சிருக்கும், வெளியிலேருந்து யாருக்கு வந்தாலும் இந்த கிராமம் இருக்குன்னே தெரியாது. ஸோ ஒவ்வொரு காண்டினென்ட்டுக்கும் இந்த மாதிரி மறைக்கப்பட்ட கிராமம் இருக்கும். அந்த மாதிரி மறைக்கப்பட்ட கிராமத்தில் தான் நிஞ்சாஸ் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. ஏன்னா பொதுமக்களுக்கு வந்து பொதுமக்கள் மக்கள் மத்தியிலேயே நிஞ்சாஸ் நடமாடிக்கிட்டு இருந்தால் நல்லா இருக்காது இல்லை. ஸோ அதனால் ஒரு மறைக்கப்பட்ட கிராமத்தை உருவாக்கி அந்த மறைக்கப்பட்ட கிராமத்தில் நிஞ்சாஸ் வந்து வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. இந்த இலைமறை கிராமத்தில் நம்ம ஒன்பது வாழ் நேரி வந்தோடனே அந்த ஒரு ஃபோர்த்து ஹொக்காகேன்னு ஒருத்தர் இருப்பார். ஹொக்காகே அப்படின்னா ஊர் தலைவர்னு அர்த்தம். நாலாம் ஹொக்காகே என்ன பண்ணுவார்னா அந்த நரியை எடுத்துகிட்டு போய் வேறு வழியே இல்லை, அந்த நரியை கட்டுப்படுத்தவே முடியாதுன்றதை கண்டுபிடிச்சிக்கிட்டாரு. வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த கதையில் வந்து சாக்ரா அப்படின்னு ஒன்று இருக்கும், சில பேர் சக்ரான்னு சொல்லுவாங்க. சக்ரா சாக்ரா சாக்ரா அப்படிங்கிறது என்னென்னா நம்ம உடம்புல ஓடுற எலக்ட்ரோ நர்வஸ் பல்ஸ், எலக்ட்ரோ நர்வஸ் பல்ஸ் தான் சக்ரான்னு சொல்லுவாங்க. அதாவது த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரோ நர்வஸ் பல்ஸ், நியூரல் எலக்ட்ரோ நியூரல் பல்ஸ், இந்த எலக்ட்ரோ நியூரல் பல்ஸ் தான் சாக்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. சாக்ரா பாயிண்ட்னு சொல்லுவாங்க. எப்படி நம்ம ஊரில் வந்து அக்குபஞ்சருக்கு நிறைய பாயிண்ட் சொல்கிறோம், அக்குபஞ்சர் பாயிண்ட் இந்த பாயிண்ட் அந்த பாயிண்ட்லாம் சொல்கிறோமோ அதே மாதிரி வந்து சாக்ராக்கும் பாயிண்ட்ஸ் இருக்கும். இந்த பாயிண்ட் சாக்ரா பாயிண்ட், மெயின் பாயிண்ட்டு, சைடு, இது வந்து நிறைய பாயிண்ட் இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சாக்ராவால் உருவாக்கப்பட்டது தான் ஒருத்தருடைய உயிர் அப்படிங்கிறத இந்த கதையில் சொல்லுவாங்க. உயிர் சக்தின்னு சொல்ல லைஃப் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம்ல, நம்மளோட மொத்த உடம்புமே சாக்ராவால் உருவாக்கப்பட்டது தான். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒன்பது வால் நரிய அப்படி சாக்ரா வித்தையை பயன்படுத்தி தன்னுடைய பச்சிளம் குழந்தை, இப்போ தான் இன்றைக்கி தான் பிறந்த ஒரு பச்சிளம் குழந்தையோடைய உடலில் அந்த அந்த பீஸ்ட்டை அடைச்சிருவான். டெட்ரா சீல் அப்படின்னு ஒரு சீல் இருக்கும், அந்த சீல் போட்டு வெளியவே வர முடியாத மாதிரி அந்த அந்த பீஸ்ட்டை வந்து சாக்ரா ஃபார்மில் மாற்றி அந்த பையன் தனக்கு பிறந்த குழந்தையோடைய உடம்புல வந்து அவன் அடைச்சிருவான். அடைச்சி அந்த ப்ராசஸில் அந்த அடைக்கிற ப்ராசஸில் இவனும் இவனுடைய ஒய்ஃபும் செத்து போயிடுவாங்க. ஸோ இப்போ ஹீரோ ஆல்மோஸ்ட் அனாத, இப்போயே கண்டுபிடிச்சிருப்பீங்க அவன் தான் நருட்டோ. ஸோ இந்த நருட்டோ வந்து என்ன ஆயிடுவான்னா ஊரில் வளருவான், தனியாக ஒரு வீட்டில் இருப்பான், அவனை யாருமே கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா அவனுக்குள்ளே தான் அந்த ஒன்பது வால் நெறி இருக்குன்ற விஷயம் வந்து ஊரில் எல்லாத்துக்கும் தெரியும். அந்த ஒன்பது வால் நெறி தான் பல பேரோட உயிரை எடுத்திருக்கோம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவை கொண்டது இந்த ஒன்பது வால் நெறி தான், இந்த நரி தான் இவனுக்குள்ளே இருக்குது, இவன் கூட யாரும் பேசாதீங்க, அந்த மாதிரி வந்து எல்லோரும் ஊர்லலாம் ஃபார்ம் ஆயிடுவாங்க. ஸோ யாருமே வந்து நருட்டோக்கு விட்ட பேசவே மாட்டாங்க. 12 வருஷம் தனியாக வாழ்வான். அந்த வீட்டில் வந்து மூணாவது ஹொக்காகே வயசானவர் ஒருத்தர் இருப்பார், அவர் ஹீரோஸ் அண்ட் சரட்டோபி. அந்த ஹீரோஸ் அண்ட் சரட்டோபிங்கிற கேரக்டர் தான் நருட்டோக்கு போயிட்டு அந்த அலவன்ஸ்லாம் கொடுத்துட்டு வருவார், மாச அலவன்ஸ்லாம் கொடுத்துட்டு வருவார். ஏன்னா நான்காவது ஹொக்காகையோட பையன் இல்லை, ஆனால் அந்த உண்மை வந்து அவனுக்கே தெரியாது, தன்னோட அப்பா தான் ஹொக்காகின்றது நருட்டோக்கே தெரியாது. ஸோ வளருவான், நிஞ்சா அகாடமிக்கு போவான், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஏற்படுத்திக்குவான். பட் இவனுடைய ஒரு எண்ணம் என்னவாக இருக்கும் அப்படின்னா தன்னை யாருமே மதிக்காத ஒரு ஊரில், தன்னை ஒரு திரும்ப விட கேவலமாக பார்க்கக்கூடிய ஒரு ஊரில் மரியாதையை அவன் ஏற்படுத்திக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது, அந்த ஊரில் அந்த ஊர் தலைவன் ஹொக்காகே அப்படிங்கிற அந்த பதவியில் அவன் போய் உட்காரணும். அப்படி உட்காந்தா மட்டும்தான் ஊரில் எல்லோரும் மதிப்பாக. இந்த படம் இருக்கும் மான்கராத்தேவே, ஏதோ ஒரு படம் வந்துச்சுல்ல, மான்கராத்தே இல்லை சாரி, அது ஒரு கிரிஞ்சு படம், இறுதி சுற்றா இது ஒரு படம், அதில் ஒரு டைலாக் வரும், மொதல் ப்ரைஸ் வாங்கினா தான் இந்த மைக் எனக்கு கிடைக்கும், அப்போ தான் என்னால் சில உண்மைகளை சொல்ல முடியும்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் வரும் இல்லையா, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஊர் தலைவர் ஆனால் தான் என்ன வந்து எல்லாம் மதிப்பாங்க. நீங்கள் மகாபாரதம் விஜய் டிவியில் பார்த்துருப்பீங்கள, கர்ணனுக்கும் கிட்டத்தட்ட இதே ஒரு நிலைமை தான் ஏற்பட்டுருக்கும். கர்ணன் ராஜாவானால் தான் எல்லோரும் மதிப்பாங்க. கர்ணன் வந்து ராஜாவாக இல்லைன்னா அங்க தேசத்து அரசராக கர்ணன் மாறலை அப்படின்னா கர்ணனை யாருமே மதிக்க மாட்டாங்க. ஏன்னா அவன் வந்து ஒரு தாழ்ந்த குளத்தில் பிறந்தவன் சொல்லிட்டு கிரிஞ்சி பண்ணிட்டு சுற்றிட்டு இருப்பாங்க. ஸோ இதே கான்செப்ட் தான் இப்போ நருட்டோலையும் வருது. நருட்டோவை எல்லாரும் மதிக்கணும் அப்படின்னா அவன் வந்து ஊர் தலைவர் போஸ்ட்டில் உட்காரணும். ஸோ அவன் வந்து ஹொக்காகேவாக மாறுவேன் அப்படின்னு சொல்லி சபதம் போட்டு அங்கிருந்து அவனோட பயணத்தை தொடருவான். இப்போது அவனுக்குள்ளே அந்த 9 வால் நெறி இருக்குது, அதை தேடி ஒரு வில்லன் குரூப் வரும். ஸோ இதுக்கு மேலே கதை எப்படி நகரப்போகுது? அவனுக்குள்ளே இருக்க 9 வால் நெறியை வெளியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துட்டாங்கன்னா இவன் செத்துருவான். ஆனால் அவனுக்குள்ளேயும் அந்த 9 வால் நெறியை ரொம்ப நாளைக்கு வச்சுட்டு இருக்க முடியாது. ஸோ கதை எப்படி நகரப்போகுதுங்கிறது தான் நருட்டோ அப்படிங்கிற ஒரு கதையோடைய ஒரு விஷயம். இந்த 9 வால் நெறி இவனுக்குள்ளே இருக்கிறதுனால இவனுக்கு ஒரு பேர் இருக்கும். இவன் வந்து ஒரு ஜின்சூரி கீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஜின்சூரிக்கிங்கிறது என்னென்னா அந்த ஒரு பீஸ்ட்டை உள்ளே வச்சுருக்கிறவங்களோட பேர் வந்து ஜின்சூரிக்கி. இதனால் இவனுக்கு வந்து விஸ்கர்ஸ்லாம் இருக்கும், பூனைக்கு ஒரு மாதிரி முடி இருக்கும்ல, அதுக்கு பேர் வந்து விஸ்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த விஸ்கர்ஸ் நருட்டோக்கு இருக்கிற மாதிரி போன மாதிரி விஸ்கர்ஸ் இருக்கும் இவனுக்கு நருட்டோக்கு. ஏன் இருக்குது அப்படின்னா இவனுக்குள்ளே ஒரு பெரிய மிருகமே இருக்குது, அதனால் அவனுக்கூட கிட்டத்தட்ட ஒரு டெஃபிஷியன்சி மாதிரி ப்ராப்பராக அவனுக்கு எதுவும் இருக்காது. ஸோ ஸ்கின்னெல்லாம் ஒரு மாதிரி டெஃபிஷியன்சியாக இருக்கும். ஸோ அதனால தான் அந்த விஸ்கர்ஸ்லாம் இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. ரொம்பவே ஒரு அழகான ஒரு ஸ்டோரி டெல்லிங். நான் இப்போ சொல்கிறேன், நீங்கள் இவ்வளோ கதை சொல்லியிருக்கல உங்ககிட்ட, எவ்வளவோ நான் அனிமே சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட பார்க்க சொல்லி, நான் உங்களுக்கு ஒரு பெட்டு அடிக்கிறேன். பெட்டு ஓகேவா? நீங்கள் நருட்டோ பார்க்குறீங்க, கடைசி வரைக்கும் பார்க்குறீங்க, நீங்கள் அழுவாமல் மட்டும் இருந்துட்டீங்க அப்படின்னா, இந்த 720 எபிசோடையும் பார்த்துட்டேன், நான் ஒரு துளி கண்ணீர் கூட சிந்தலை அப்படின்னீங்கன்னா, நீங்கள் இன்ஸ்டாகிராமில் என்னை காண்டாக்ட் பண்ணி சொல்லுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் வந்து ட்ரீட்டே வைக்கிறேன். ட்ரீட் என்ன, ஒரு என்ன ஒரு 2 மாதம் ரீசார்ஜே பண்ணி விடுறேன், தப்பே இல்லை. பெட்டு, ஓப்பன் பெட்டு, ஓப்பன் சேலஞ்சு, இந்த பாட்காஸ்ட்டில் ஓப்பன் சேலஞ்சு பண்ணுறேன். நருட்டோ கதையை பாருங்கள், நருட்டோட 720 எபிசோடையும் பார்த்துட்டு நான் அழுவே இல்லை, என் கண்ணிலேருந்து ஒரு ட்ராப் கண்ணீர் கூட உங்களுக்கு வரல அப்படின்னா நான் என் பேரையே மாற்றிக்கிறேன். அந்தளவுக்கு ஒரு எமோஷ்னலி பாண்டடான ஒரு ஸ்டோரி டெல்லிங் வேறு லெவலில் இருக்கும். மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. ஒரு லைஃப்பில் மிஸ் பண்ணவே கூடாது அப்படின்ற ஒரு இதில் வந்து மஸ்ட் வாட்ச் அப்படின்னா கன்ஃபார்மாக நருட்டோ அப்படின்னா. அது எத்தனையோ அனிமேவை பார்த்தாலும் க்ளோஸ் டு மை ஹார்ட் அப்படின்னா கன்ஃபார்மாக நான் நருட்டோ தான் சொல்லுவேன். சரி ஓகே, நாலு கதை பார்த்துட்டோம். இப்போது அஞ்சாவதாக இன்னொரு அனிமே உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும் போது, அஞ்சாவது பிளேஸில் எனக்கு வந்து 2 அனிமே இருக்குது சஜஸ்ட் பண்ணுறதுக்கு. எனக்கு எதையுமே ஓடுறதுக்கு மனசே இல்லை. ஸோ அஞ்சாவது இடத்தில் பிடிப்பது 2 அனிமே. நம்பர் 1, போகு நோ ஹீரோ அகாடமியா. என்னையா கெட்ட வார்த்தையில் சொல்கிற அப்படின்னு சொன்னீங்கன்னா, இங்கிலீஷில் பார்க்குறவங்களுக்கு மை ஹீரோ அகாடமியா அப்படின்னு போட்டிங்கன்னா வரும். ஓகேவா? அகாடமிங்கிற மாதிரி அகாடமியா, ஜாப்பனீஸில் வந்து போகு நோ ஹீரோ அகாடமியான்னு வரும். ஸோ ஓகேவா, 5வது இடத்துல இந்த கதை இருக்குது. இந்த கதை வந்து எப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் மாதிரி தான். அதாவது எப்படின்னா குவர்க் அப்படின்னு ஒன்று இருக்கும். குவர்க் அப்படின்னா என்னென்னா, நம்ம எப்படி ஃப்யூச்சரில் எக்ஸ்மேன்ஸில் வந்து மியூட்டன்ஸ்லாம் உருவாகிறாங்க, அந்த மாதிரி மியூட்டன் பவர் சில பேருக்கு பரிணாம வளர்ச்சியில் மியூட்டன் பவர் கிடச்சிரும். இந்த வேர்ல்டில் வந்து மியூட்டன்ஸ்னு சொல்லாமல் குவர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குவர்க் பவர் கிடச்சவங்க எல்லாருமே ஒன்று ஹீரோவாக இருப்பாங்க, இல்லைன்னா வில்லனாக இருப்பாங்க. சக்தி வச்சுட்டு சும்மா இருக்க முடியாது இல்லை, எல்லாருமே நல்லவனாக இருக்க மாட்டான். சக்தியை வச்சுட்டு ஒருத்தன் வில்லனாக போவான், ஒருத்தன் ஹீரோவாக இருப்பான். ஸோ ஹீரோஸை ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஒரு அகாடமி இருக்கும், பல அகாடமிஸ் இருக்கும். அந்த அகாடமியில் பெஸ்ட்டு அகாடமி தான் இந்த ஒரு அகாடமி ஒன்று இருக்கும், அது பேர் வேறு மறந்துருச்சு. ஒரு ஹை ஸ்கூல் இருக்கும், ஹீரோ ஹை அப்படின்னு நினைக்கிறேன் அந்த கதை. அந்த ஒரு ஹீரோ ஹை அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கும். அந்த ஹை ஸ்கூல் தான் பார்த்தா பெஸ்ட் இன் ஜப்பான். ஏன்னா ஜப்பானில் தானே எல்லாமே நடக்குது இந்த அனிமேஷன்லாம். ஸோ அனிமையெல்லாம் ஸோ அதனால் ஜப்பானில் தான் நடக்கும். ஸோ இப்போ என்ன நடக்கும்னா, இசுக்கு மிடோரியா அப்படின்னு ஒருத்தர் இருப்பான். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து குவர்க் பவரே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மக்கள் வந்து உங்களை வந்து ஈஸியாக வந்து புள்ளி பண்ணிட்டு போயிடலாம், உங்களை யாராவது காப்பாற்றணும். ஸோ ஒரு மாதிரி பார்ப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு சக்தி இல்லையாப்பா பாவம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டரு, உங்களுக்கு சக்தியே இருக்காது. ஆனால் இவன் வந்து ஒரு சூப்பர் ஹீரோ ஆகணுங்கிறது சின்ன வயசுலேருந்து இவனுக்கு ஒரு ஆசையாக இருக்கும். ஏன்னா இவனுக்கு ஒரு பெஸ்ட்டு சூப்பர் ஹீரோ வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருப்பார், ஆல் மைட் அப்படின்னு ஒரு கேரக்டர் வரும். அந்த ஆல் மைட்டுங்கிற கேரக்டர் வந்து இவனுக்கு வந்து இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஒரு வழியாக ஒரு அதிர்ஷ்டத்தில் ஆல்மைட்டியை இவன் சந்திச்சிட்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஆல்மைட்டிக்கு இவனை பிடிச்சி போயிடும், இவனோட ஹார்ட் பிடிச்சிடும். கிட்டத்தட்ட கேப்டன் அமெரிக்கா ஸ்டோரி மாதிரி வரும். அது என்னென்னா, இவனுக்கு நான் என்னோடய சக்தியை ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சக்தி வரும். அதாவது இந்த ஆல்மைட்டுக்கு இருக்கிற ஒரு குவர்க் எப்படின்னா, அந்த சக்தியை வந்து அவர் நினச்சார் அப்படின்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொடுக்க முடியும். அதனால் அவர் இழக்க மாட்டார் சக்தியை, அடுத்த ஜென்ரேஷனுக்கு அந்த டிஎன்ஏவை பாஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் என்ன ஆகும்னா, இவரோட முடியெடுத்து இவனை முழுங்க சொல்லுவார், நிறைய விஷயங்கள் இவளை பண்ண சொல்லுவார். அந்த டிஎன்ஏ இவனுக்கு கூட கலக்கணுங்கிறதுக்கோசரம் நிறைய எக்ஸசைஸ்லாம் பண்ண சொல்லுவார். இவனுக்கு அந்த சக்தி வந்துடும். அந்த சக்தியோட பேர் ஒன் ஃபார் ஆல், எல்லாத்துக்கும் இந்த சக்தி கிடைக்கணுங்கிறது தான் ஒன் ஃபார் ஆல். ஸோ இந்த சக்தி இவனுக்கு கிடச்சிரும். இந்த சக்தி கிடச்சதுக்கப்புறம் அந்த ஸ்கூலில் இவனுக்கு அட்மிஷனும் கிடச்சிரும். அட்மிஷன் கிடச்சதுக்கப்புறம் நிறைய சேலஞ்சஸ் வரும். என்ன மாதிரி சேலஞ்சஸ் வருது? டெக்கு, இவனை வந்து எல்லாருமே வந்து சக்தி கிடைக்கிறதுக்கு முன்னாடி டெக்குன்னு கூப்பிடுவாங்க. டெக்குன்னா தோத்தாங்கோலின்னு அர்த்தம். எல்லாரும் சூப்பர் ஹீரோ நேமை வந்து சூஸ் பண்ணும்போது, ரொம்ப கூலாக சூஸ் பண்ணும்போது, இவன் மட்டும் டெக்கு அப்படிங்கிற பேரையே வந்து தன்னோட சூப்பர் ஹீரோ நேமாக மாற்றிப்பான். ஸோ தோத்தாங்கோலி அப்படிங்கிறத என்னோடய பேராக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த பேரை வந்து சூப்பர் ஹீரோ பேராக மாற்றிக்கிட்டு வருவான். இப்போ எப்படி ஒன் ஃபார் ஆல்னு ஒன்று இருக்கோ, அதேமாதிரி ஆல் ஃபார் ஒன்னுன்னு ஒரு வில்லன் வருவான். அவன் வந்து எல்லாரோட சக்தியும் எனக்கே இருக்கணும்னு சொல்லி ஒரு பேராசை பிடிச்சவன். ஸோ இனிமே கதை இப்படி நகரப்போகுது. இந்த ஒன் ஃபார் ஆளுங்கிற சக்தி இவனுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இவனோட பாடி எப்படி அதுக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணிடுமா, ரிஜெக்ட் பண்ணிச்சுன்னா இவன் செத்துருவான். ஸோ என்ன ஆகப்போகுது? ஒவ்வொரு சக்தி ஒவ்வொரு சண்டையிலையும் இவன் கையை காலை பேத்துக்கிட்டே வருவான். ஸோ அதெல்லாம் எப்படி இவன் வந்து சமாளிக்கிறான் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்கிற ஒரு கதை தான் மை ஹீரோ அகாடமியா, இல்லைன்னா போக்கு நோ ஹீரோ அகாடமியா. சரி ஓகே, இப்போ நம்ம அஞ்சாவதுலேயே ரெண்டாவது கதை ஒன்று பார்ப்போமா. பாக்குகன் பேட்டில் ப்ரோலர்ஸ், பேக்குகன் பேட்டில் ப்ரோலர்ஸ். இது ஒரு நாலு சீசன் இருக்குது. இது வந்து ஒரு கெனேடியன் அனிமே சீரீஸ், ஜப்பான் நாடும் கனடாவும் ஒன்றா சேர்ந்து அனிமேஷன் பண்ண ஒரு அனிமே சீரீஸ். அதனால் இந்த அனிமேல கொஞ்சம் கார்ட்டூன் டச் இருக்கும், கொஞ்சம் கார்ட்டூனுடைய டச் இருக்கும். ஸோ இது நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் வெஸ்டர்னைஸ்டு வேர்ஷனை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. பட் இருந்தாலுமே இது வந்து அனிமே தான். ஓகே, இது வந்து போக்குனோ ஹீரோ அகாடமியை சொல்லிட்டேன். இப்போ வந்து பேக்குகன் பேட்டில் ப்ரோலர்ஸ் சொல்லிட்டுருக்கேன் இல்லையா. பேக்குகன் பேட்டில் ப்ரோலர்ஸ் வந்து வெஸ்டர்ன், ஒரு வெஸ்டர்ன் டச் அதில் உங்களுக்கு தெரியும். இது எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, ஒரு கார்டு கேம் இருக்கும். ஒரு கார்டு கேமில் வந்து நிறைய ஒரு பொம்மையை வந்து தூக்கி போட்டு விளையாண்டா அந்த பொம்மை வந்து பெரிய உருவமாக மாறி அதுக்குள்ளே ஒரு சண்டை மாறி ஒரு கிட்டத்தட்ட ஒரு எமுலேஷன் மாதிரி இருக்கும். ஆனால் ரியல் லைஃப்பில் நடக்கும். அப்புறம் தான் தெரிய வரும் இந்த பொம்மைங்கள்லாம் வேறு உலகத்தில், வெஸ்ட்ராயான ஒரு உலகத்துலேருந்து வந்த ஒரு க்ரீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி தெரிய வரும். அதுக்கப்புறம் தான் கதை வந்து விறுவிறுனு போகும். இந்த இந்த பொம்மைங்களுக்கெல்லாம் ஒரு உயிர் இருக்கும், மனுஷனுக்கும் அந்த பொம்மைக்கும் ஒரு பாண்ட் ஏற்படும், அதில் ஒரு வில்லன் வருவான். வேறு லெவல் ஸ்டோரி டெல்லிங்கு. கதை வெறுமனே பார்க்கும்போது ரொம்ப கேவலமாக தான் இருக்கும், பார்த்தீங்கன்னா விட மாட்டீங்க. பேக்குகன் பேட்டில் ப்ரோலர்ஸ் அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அனிமே. இதை வந்து கார்ட்டூன் நெட்வொர்க்கில் தமிழ்லேயே போட்டாங்க. பாதி ஃபஸ்ட்டு சீசன் மட்டும் தமிழ் வந்தது, செகண்ட் தேர்ட் சீசன்லாம் வரல. ஆனால் இன்டர்நெட்டில் யூடியூப்லேயே கூட இருக்குது, நீங்கள் போட்டு பார்க்கலாம். இதை விட டீமன் ஸ்லேயர்ஸ் இது மாதிரி ரெண்டு மூணு அனிமேலாம் வந்து ஹானரபிள் மென்ஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிற ஃபீட்பேக்கை மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷன் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா பிரேக்கர் அந்த மாதிரி ஒரு சில இடத்துல வந்து கமெண்ட்ஸ் இருக்குது. பிரேக்கர்லேயும் என்னுடைய பாட்காஸ்ட் இப்போ வருது. பிரேக்கர், அப்புறம் வந்து ரேடியோ பப்ளிக், பாக்கெட் கேஸ்ட், இந்த மாதிரி சில பிளாட்ஃபார்ம்லேயும் நம்ம பாட்காஸ்ட்டை நீங்கள் கேட்கலாம். அது இல்லாமல் நம்ம வழக்கம் போல் கூகுள் பாட்காஸ்ட் அண்ட் ஸ்பாட்டிஃபைலையும் வருது. ஃப்யூச்சரில் ஆப்பிள் பாட்காஸ்ட்டில் வருமானு தெரியலை, நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பாட்காஸ்ட் வந்து பேடு மெம்பர்ஷிப்பாக தான் கொடுக்குறானுங்க. ஸோ வருமானம்லாம் வந்துச்சுன்னா மேபி அந்த பிளாட்ஃபார்முக்கெல்லாம் போகலாம். ஸோ இதோடைய பெஸ்ட்டு அனிமே கதையில் நான் என்னோடய ஃபேவரட்டை சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்குது, அடுத்தடுத்த லிஸ்ட்டு நிறைய ரெடியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு யாராவது கமெண்ட்லேயோ ஃபீட்பேக் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரியான, இப்போ நான் அஞ்சு சொல்லியிருக்கேன் இல்லையா, அஞ்சுமே வேறு மாதிரி கதைகள். ஸோ இதில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அனிமே லிஸ்ட் எடுத்து அடுத்த சஜஷனில் சொல்லுவேன். ஸோ கார்ட்டூன் நான் சொன்ன லிஸ்ட்டை மறந்துடாதீங்க. ஸ்வாட் கேட்ஸ், ஜானி டெஸ்ட், கிக் பட்டோஸ்கி, அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கார்ட்டூன் சூப்பராக இருக்கும். லைன் கிங், ஸ்டிமோன் அண்ட் பும்பா, இதெல்லாம் பாருங்கள். பெஸ்ட்டு கார்ட்டூன்ஸ், இதெல்லாம் சின்ன பல கலந்தனமாக இருக்குன்னு நினைக்காது, நீங்கள் நினைக்க வேண்டாம், சூப்பராக இருக்கும். பென்டன் ஆப்வியஸ்லி. இது இல்லாமல் இன்னும் நிறைய கதைகள் இருக்குது, கார்ட்டூன்ஸ் இருக்குது, ஸ்வாட் கேட்ஸ் மாதிரியே இன்னும் நிறைய அன்ஃபெமிலியர் கார்ட்டூன்ஸ்லாம் இருக்குது. த ரியல் அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் ஜானி குவெஸ்ட், இதெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும். இதை பற்றி நம்ம அடுத்த எபிசோடில் கார்ட்டூனை பற்றி பேசுவோம். கிராஸ் ஓவர் எபிசோடு வரப்போகுது, யார் கூட கிராஸ் ஓவர் பண்ண போகிறோங்கிறத சீக்ரெட்டாக வச்சுருக்கேன். அது அந்த கிராஸ் ஓவர் நம்ம பாட்காஸ்ட்லேயும் வரலாம், இல்லை அவங்களுடைய அந்த பாப்புலரான பாட்காஸ்ட்லேயும் வரலாம். எதில் வந்தாலும் அந்த லிங்க் உங்களுக்கு என்னுடைய இன்ஸ்டாகிராமில் தரப்படும். ஸோ என்னோடய இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள், த பிளிங் பிளிங் பாய் பாட்காஸ்ட். நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்தது த பிளிங் பிளிங் பாய் பாட்காஸ்ட். நான் தான் உங்கள் பிளிங் பிளிங் பாய் யூஜீன். தேங்க்யூ ஃபார் லிசனிங். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அது வரைக்கும் பை.